그리스도 예수 그 매경 한바 사도라 사도들네. 분글 야곱 나무리여 그다와기 대무리여 나마티 나름 그트라게 그리스도 예수의 나마티 나름 한바임 말투클이임 தெரிவித்து கொள்கிறேன். தொடர்ந்து தேவன் இந்த தொடர் வகுப்பில் நம் எல்லோரையும் ஆசீர்வதித்து அவருடைய ஆச்சரியமான சத்திய வெளிச்சத்துக்குள்ள வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு வகுப்புல நாம் முகமுகமாக சந்திக்கிறதுக்கு தேவனிடத்தில் நாம் திறமை பெற்றிருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றுக்காக நம்முடைய தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை நாம் தாழ்மையோடு ஏறெடுத்துக் கொண்டு இந்த வாரம் நாம பார்க்க போற ஒரு முக்கியமான தலைப்புக்குள்ள நாம பிரவேசிக்கலாம். அதற்கு முன்பு கடந்த வாரம் நாம் சந்திச்ச போது அந்நிய பாஷை, அற்புத அடையாளங்கள், தீர்க்க தரிசனம் பார்ப்பது அல்லது உரைப்பது போன்ற காரியங்களை குறித்த சத்தியத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கண்டிப்பா கேட்டது மாத்திரமல்ல, ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்திருந்தா நீங்க மீண்டும் வீடுகளில் போய் அந்த ஜெராக்ஸ் காப்பியை நீங்க படித்து பார்த்திருப்பீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒருவேளை இன்னும் உங்களுக்கு அந்த காரியங்களை குறித்து சந்தேகமோ குழப்பமோ இருந்திருந்தாலும் நீங்க தாராளமாக எங்களிடத்துல கேட்கலாம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில மிக வல்லமையா பிரபலமா நம்பப்படுகிற இந்த ஆவியின் வரங்கள் எந்த அளவுக்கு சாத்தானுடைய பொய்யான அற்புதங்கள், சாத்தானுடைய வல்லமையில கிறிஸ்தவர்களை வஞ்சித்து உண்மையான சத்தியத்தின் பக்கம் கிறிஸ்தவர்களுடைய கவனம் போய்விடாதபடிக்கு திசை திருப்புவதற்கு ஏதுவான வஞ்சனைகள் என்பதை நாம வேத வசனங்கள் கொண்டு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அந்நிய பாஷை, அற்புத அடையாளங்கள், தீர்க்க தரிசனம் பார்க்கிறது உரைக்கிறது, இவைகள் எல்லாமே சாத்தானுடைய வல்லமையில தந்திரமாக கிறிஸ்தவர்களை தவறான வழியில வழிநடத்திட்டு போவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிற வஞ்சனைகள் என்பதை நாம் பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளா நம்ம நம்மை உணரும் பொழுது நாம கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, மாறாக காணாமல் விசுவாசிக்கிற வகுப்பா இந்த சுவிசேஷ யுகத்தின் சபை, சுவிசேஷின் சரீர அங்கங்கள் காணாமல் விசுவாசிக்கணும். தேவனுடைய வல்லமையை நேரடியா பார்த்தா தான் விசுவாசிப்போம்னா அப்படி ஒன்னும் விசுவாசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேவன் நமக்கு அவருடைய குமாரனை நமக்கு அருமை தந்திருக்கிறார் பலியாக, அவர் மூலம் பாவ மன்னிப்பு பெற்று பாவிகளா இருந்த நாம நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மீறுதல் எல்லாவற்றுக்கும் அவரிடத்தில் நமக்கு மன்னிப்பு இருக்கு. அவரை விசுவாசிச்சு, அவருடைய வார்த்தைகளை விசுவாசிச்சு, அவருடைய அடிச்சுவடைகளை பின்பற்றக்கூடிய உண்மையான கிறிஸ்தவர்களை தான் இந்த யுகத்துல தேவன் வந்து தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வகுப்பார் அடையாளங்கள் தேட மாட்டார்கள், அந்த வகுப்பார் கண்டுதா விசுவாசிப்போம் சொல்ல மாட்டான். மாறாக வெளிப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகள், அதுக்குள்ள புதஞ்சு கொடுக்கிற தேவனுடைய திட்டம், அதுல வெளியாயிருக்கிற தேவனுடைய அன்பு, வல்லமை, நீதி, இவைகளை மாத்திரம் அவர்கள் விசுவாச கண்கள்னால பார்த்து புரிஞ்சுக்கொண்டு அவைகளின்படி தங்களுடைய வாழ்க்கைய தேவ சித்தத்தின்படி வழி நடத்துவதற்கு முன் வருகிறவர்கள் தான் அந்த கிறிஸ்தவர்கள். அப்படிப்பட்டவர்களாக தான் நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பொய்யான அற்புதங்கள் சாத்தானுடைய வஞ்சகங்களுக்குள்ள பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் இருந்து இருக்கிற போதிலும் தேவன் நமக்கு ரொம்ப கிருபையா இந்த கடைசி நாட்கள்ல இவைகளை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் அந்த சத்தியத்தின் மூலம் அவைகளுடைய பிடியில இருந்து நாம விடுதலை ஆக்குவதற்கும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். உண்மையா இருக்கணும் நாம் இந்த கிருபை. நன்றியுள்ளவர்களா நாம் இருக்கிறதுக்கு பிரயாசப்படணும் சகோதர சகோதரிகளே. சரி, இன்னைக்கு கிறிஸ்தவ ஞான ஸ்நானம், தி கிறிஸ்டியன் பேப்டிசம், நியாயமாயிர 53rd கிளாஸ், கடைசி சப்ஜெக்ட். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 4 சப்ஜெக்ட்க்கு முன்னாடி இங்க வந்திருக்கு, பரவாயில்லை. அதை நாம் இன்னைக்கு பார்க்கறதுக்கும் கூட நமக்கு பிரயோஜனமாகவே அங்க இருக்கும் ஒரு சின்னமான. சோ கிறிஸ்தவ ஞான ஸ்நானம் எப்படி மற்ற ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நாம வேதத்தின் அடிப்படையில போய் பார்க்கும் பொழுது அந்தந்த தலைப்புகளின் மீது தேவனுடைய சத்திய வெளிச்சம் நமக்கு பிரகாசிச்சது. பிரதர் கூட டவுனேஷன் பிரதர் நம்ம வந்த உடனே கை கொடுத்த உடனே அண்ணன் தான் கேட்கிறாருன்னா, இன்னைக்கு பேப்டிஸ்டத்துல கூட ஏதாவது கள்ள உபதேசங்கள் இருக்குமான்னு கேட்டார். நம்ம எதுவும் கள்ள உபதேசம் சொல்ல போறதில்ல. ஒருவேளை ஏதாவது தவறான போதனைகள், நம்பிக்கை, விசுவாசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வசனங்களுக்கு அதை இசைந்து வரலைன்னா அதை மாத்திரம் நாம் கலைந்து போடணும். ஆனா அவர்கிட்ட கேட்ட பொழுது அவர் சொன்ன காரியங்கள் வச்சு பார்க்கும் போது ஓரளவுக்கு சரியாகத்தான் புரிஞ்சு கொண்டிருக்கிறார். அது ஒரு நல்ல விஷயம். கிறிஸ்தவர்கள் மத்தியில இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வருது. எவ்வளவு காலத்துக்கு தான் ஏமாந்துட்டே இருக்குது, எவ்வளவு காலத்துக்கு தான் நம்ப வச்சு நம்மளை ஏமாற்ற போது நம்ம அப்படியே போக முடியும். பொதுவாகவே இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் விழிப்புக்குள்ள வந்திருக்கிறாங்க. என்னமோ பண்றாங்க இந்த போதகர்கள், இந்த அமைப்புகள், திருப்தி இல்லை, இது எல்லாம் காட்டிலும் வேறு ஏதோ தான் விசேஷமா இருக்குது புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நான் முழு மனசு ஒப்பு கொடுக்குறாங்க. பரவாயில்லை. சோ அப்போ இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ ஞானஸ்நானம் உண்மைதான். இது நாள் வரைக்கும் பார்த்த எல்லா உபதேசங்களையும் ஒருவேளை வேத வசனம் ஆதரிக்காத சில கருத்துக்கள் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்தா அதை உரசி பார்த்து நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட்டோம். அந்த உண்மையான சத்தியங்களை இருதயத்துக்குள்ள வரவேற்று பதிய வச்சுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்திருக்கிறோம். அதே போல தான் இந்த பாடமும் இருக்கும். அப்போ கிறிஸ்தவ ஞான ஸ்நானம் பற்றி பைபிள்ல தேவனுடைய வார்த்தைகள்ல நாம் என்ன பார்க்கிறோம்? பேப்டிசம்னா என்ன? பேப்டிசம் யாருக்கு? எந்த பேப்டிசம் சரியான பேப்டிசம்? அந்த பேப்டிசம் நாம் எடுத்திருக்கிறோமா, அல்லது நாம் எடுத்திருக்கிற அந்த ஞான ஸ்நானம் வேதத்தின்படி சொல்லப்படுகிற உண்மையான ஞான ஸ்நானமா? பல கேள்விகள் இந்த தலைப்பின் கீழ் நாம கேட்கலாம். சோ இந்த கேள்விகள் எல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு சப்ஜெக்ட்ல நாம அங்க சில பாயிண்ட்ஸ் நாம அங்க பார்க்க போறோம். ஆனா பொதுவா இந்த சுவிசேஷ யுகத்துல பாருங்க, இப்ப உங்களுக்கு நல்லா பார்வை ரொம்ப தெளிவாயிடும். இப்ப நம்ம மொட்டையா கிறிஸ்தவர்கள் பேச மாட்டோம். இப்ப நாம சில வார்த்தைகள் சொன்னா அதோட அர்த்தம் கூட உங்களுக்கு புரியும். இந்த சுவிசேஷ யுகத்துல கர்த்தர் இயேசுவினுடைய சரீரமாக அழைக்கப்பட்ட அந்த உண்மையான சபை உங்களுக்கு புரியும். இந்த வார்த்தை கிறிஸ்தவர்கள் பத்தி பிரதர் பேசல, அவர் ஒரு விசேஷ வகுப்பார் பத்தி பேசுறாரு, உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படி ஒரு வகுப்பார் இந்த யுகத்துல தேவனுடைய தெய்வீக திட்டத்துல கிறிஸ்தவர்கள் மதியிலிருந்து தேவன் எடுக்கிறதே நமக்கு நல்லா தெரியும், நிறைய பார்த்தோம். அவர்களுடைய ஞான ஸ்நானம் பத்தி வசனத்துல நம்ம வாசிக்கும் போது முக்கியமான வசனம் முதோ வசனம் இன்னைக்கு நீங்க வாசிங்க, எபேசியர் 4:5 அந்த ஞான ஸ்நானத்தை குறித்து நாம வாசிப்பது என்னவென்றால், ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞான ஸ்நானமும். ஆமா, சோ தேவனுடைய உண்மையான ஜனங்கள், அவருடைய உண்மையான ஜனங்கள் பத்தி நம்ம வாசிக்கும் போது அவங்களுக்கு ஒரே கர்த்தர் தான் இருக்கிறார். வேற யாரையாவது நம்ம அடிஷனலா சொல்ல முடியுங்களா? கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு கர்த்தர் சொல்ல முடியுமா? கர்த்தர்னா நமக்கு ஒரே ஒருத்தர் தான். எந்த அளவுக்கு உறுதியா இருக்குது பாருங்க. அதே போல அவங்களுக்கு ஒரே விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம் சொல்ல முடியுமா நீங்க? இப்போ என்ன விசுவாசம்? கிறிஸ்துவினுடைய உண்மையான சரீரங்களுக்கு இப்ப இருக்கிற விசுவாசம் சப்ஜெக்ட்ல பார்த்தோமே, என்ன விசுவாசம், என்ன விசுவாசம்? நமக்கு தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ள தந்திருக்கிற அந்த விசுவாசத்துக்கு என்ன பேர் பைபிள்ல? மகா பரிசுத்தமான விசுவாசம். பாத்தீங்களா, பாத்தீங்களா? சோ ஒரே கர்த்தர் தான் இருக்கிறாரு நமக்கு. அதே போல ஒரே விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம் தான் இருக்கு. அதே போல நமக்கு ஒரே ஞான ஸ்நானம் தான் இருக்குது. இப்படி தனியா தூக்கி வைக்கும் போதே கொஞ்சம் சீரியஸ் ஆகும் மைண்ட். என்னப்பா இது இவ்வளவு நாள் நம்ம பார்க்கல, ஒரே ஞான ஸ்நானம் அப்படின்னா என்ன? எந்த ஞான ஸ்நானம்? அந்த ஒரே ஞான ஸ்நானம். கிறிஸ்து இயேசுவினுடைய சரீர அங்கங்களுக்கு தேவன் வச்சிருக்கிற அந்த ஒரே ஞான ஸ்நானம் என்ன? நம்ம மனசுல அந்த முக்கியத்துவம் கேள்வியா எழும்புது. ஆனால் இதுதான் கிறிஸ்து இயேசுவின் சரீர அங்கங்களுக்கு வேதத்தில் இருக்கக்கூடிய ஞான ஸ்நானம் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், நமக்கு அதாவது கிறிஸ்து இயேசுவுக்கு ஒரே சரீரம் இருக்குது, அவருடைய சபை, அந்த ஒரே சபைக்கு ஒரே ஞானஸ்நானம் இருப்பதை நாம் அங்க பார்க்கிறோம். ஆனா இந்த ஒரே ஞானஸ்நானம் என்று சொல்லும் பொழுது இது எதை குறிக்குது? இதுதான் நம்முடைய கேள்வி. ஏற்கனவே பார்த்த சில பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நாம் பாடங்கள் 17, 18, 19 நாம இயேசு கிறிஸ்துவினுடைய சபை குறித்து நாம பார்த்தோம். சர்ச் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்தோம் இல்லைங்களா? கிறிஸ்துவின் சபை பாகம் 1, பாகம் 2, பாகம் 3. யார் வந்து கிறிஸ்துவின் சபை? அவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்க எங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? அவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ? அவங்க எந்த மாதிரி சாயலுக்காக அழைக்கப்பட்டவங்க? அவங்களுக்கு என்ன மாதிரி ஆசீர்வாதம் தெய்வீக திட்டத்துல தேவன் வச்சிருக்கிறார்? இதெல்லாம் நாம அந்த 3 பாடத்துல நாம அங்க பார்ப்போம். அவங்களை பத்தி சொல்லணும்னா அவங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாங்க இல்லைங்களா? கர்த்தர் இயேசுவினுடைய சரீரமாகிய சபை எப்படி இருக்குன்னா, வசனம் வாசிங்க 1 தீமோத்தேயுல 3:15. பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் சபை அப்படின்னு சொல்லிட்டா ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமா இருக்கு. பாருங்க, சபைன்னு சொல்லிட்டா சகோதர சகோதரிகள இதுதான் சபை, இவங்கத்தான் சபை. யார் சத்தியத்துக்கு எப்படி இருக்கணும்? தூணும் ஆதாரமுமா இருப்பாங்க. உண்மையான கிறிஸ்து இயேசுவின் சபையை இப்படிப்பட்டவங்க என்று நம்ம அங்க பார்ப்போம். அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவின் சபை நம்ம பார்க்கும் போது வேற என்ன விசேஷம் பார்ப்போம்? இவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அல்லது எவ்வளவு நிலைகள்ல திரும்பி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு பார்ப்போம். எவ்வளவு நிலைகள்? எண்ணிக்கையில 3 படிகள் இல்லைங்களா? கிறிஸ்து இயேசுவின் சபை 3 படிகள்ல அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. வாசிச்சோம் இல்லைங்களா? என்ன அந்த 3 படிகள்? அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், உண்மையுள்ளவர் என்ற 3 நிலைகள் இருக்குது. ஒருத்தர் அவர் உலகத்தானா இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, ஆனா இந்த சுவிசேஷத்தின் இந்த பெரிய சாக்கியம் இருக்கு பாருங்க, ஆசீர்வாதம். கர்த்தர் இயேசுவினுடைய சரீரத்துல ஒரு அங்கமா போய் அவருடைய சபையை ஆகணும்னா அவர் இந்த 3 படிகளை என்ன பண்ண வேணும்? கடந்து வரணும். இந்த 3 படிகளின் மூலம் தான் சபையினுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. அழைக்கப்பட்டவர், அழைக்கப்பட்டவர்களிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஆகணும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள இருந்து மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்கள் ஆகணும். அவங்க தான் கர்த்தர் இயேசுவின் சரீரத்துல ஒரு அங்கமா அவருடைய சபையாக அங்க இருப்பாங்க. எங்க படிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம்? 17:14 வாசிக்கு. பார், இந்த வசனம் தான் கிறிஸ்து இயேசுவோடு கூட மகிமையில இருக்கிற சபையை பத்தி நாம வாசிக்கும் போது கண்டுபிடிச்சோம். ஆமா, கர்த்தர் இயேசுவோடு கூட மகிமையில சபை இருக்கும் போது அதுக்கு முன்னாடியே அந்த சபை இந்த 3 படிகளின் மூலம் கடந்து வந்தவங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஆனா நமக்கு நல்லா தெரியும், இந்த கிறிஸ்தவ வளர்ச்சியில அந்த முதல் நிலைக்கு பெயர்த்த என்ன பார்க்கிறோம்? அழைக்கப்பட்ட நிலைமை. அழைக்கப்பட்ட நிலைமையில யார் இருப்பாங்க பார்க்கிறோம் பொதுவா? அழைக்கப்பட்ட நிலைமையில் இருக்க கிறிஸ்தவர்களுக்கு என்ன பேரு? பொதுவான பேரு விசுவாசிகள், பிலீவர்ஸ் இன் கிரைஸ்ட் இல்லைங்களா? கிறிஸ்து இயேசுவின் மேல விசுவாசம் உள்ளவங்க. பொது அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, அவங்க கர்த்தர் இயேசுவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மீது என்ன வச்சிருப்பாங்க? விசுவாசம் வச்சிருப்பாங்க. இவங்க தான் அந்த அழைக்கப்பட்டவர்கள். ஆனா இது வந்து பிகினிங் ஸ்டேஜ், தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? இது வந்து என்ன பார்க்கிறோம்? கிறிஸ்தவ வளர்ச்சியில ஆரம்ப கட்ட நிலை அவ்வளவுதான். ஆனா இதுக்கப்புறம் என்ன இருக்குது? தெரிந்து கொள்ளப்பட்டவர், உண்மையில்லாவர் போகணும். ஆனா நம்ம அந்த சபை கிளாஸ்ல அந்த சோகமான உண்மை நாம சொன்னோம் உங்களுக்கு. என்ன உண்மை? கிறிஸ்டியன்ஸ்ல மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் பிறக்கும் போது எப்படிதான் பிறக்கிறார், விசுவாசியா பிறக்கிறார், மறிக்கும் போது எப்படி மறிச்சிடுறார், விசுவாசியாவே மறிச்சிடுறார். ஆனா ஸ்ட்ராங்கான விசுவாசம், நான் பரலோகத்துக்கு தான் போவேன். ஆனா பரலோகம் போனா என்ன ஆகணும், ஒரு விசுவாசியா இருந்து அழைக்கப்பட்ட நிலையில இருந்து என்ன நிலைமைக்கு போனோம், தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு போனோம், அப்புறம் உண்மையுள்ளவரா அங்க மாறணும். ஆனா இதெல்லாம் அறிந்து கொள்ளாமையே உண்மை, கடந்த 2000 வருஷமா கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளா பிறந்து விசுவாசிகளா வளர்ந்து விசுவாசிகளாவே மறிச்சு போயிடுறாங்க. அவங்களுக்கு இந்த திட்டம் எல்லாம் அங்க தெரியுது இல்ல. ஆனா நிறைய பேர் இருக்கிறாங்க எந்த நிலைமையில, இந்த அழைக்கப்பட்ட நிலைமையில. வசனம் சொல்லுது இல்லைங்களா, வசனம் எங்க, மத்தேயு 22:14 அழைக்கப்பட்டவர் அநேக. வசனம் வாசிக்கிற பாத்தீங்களா, இந்த விசுவாசிகள்ங்கிற அந்த நிலைமையில, அந்த ஆரம்ப கட்ட நிலைமையில நம்ம பார்க்கும் போது அநேக கிறிஸ்தவர்களே அங்க இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. ஆனா பாருங்க, அந்த அநேகர்ல இருந்து ரொம்ப சிலர் தான் எங்க போறாங்க, எங்க போறாங்க, அடுத்த நிலைமைக்கு போறாங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை. அது கூட வசனம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நம்ம கருத்தெல்லாம் நம்ம அங்க முன் வைக்கிறதே அங்க இல்ல. ஆனா நமக்கு இன்னைக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் கிருபை செஞ்சிருக்கிறார். நெக்ஸ்ட், அதன்படி முயற்சித்து வாழ்வதற்கு கூட தேவன் நமக்கு மனசங்க வச்சிருக்கிறார். அப்போ அழைக்கப்பட்டவர் அநேக விசுவாசிகள் கிளாஸ் வகுப்பா நிறைய பேர் இன்னைக்கு நம்ம சுத்தி பாக்குறோம் இல்லைங்களா, கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, அழைக்கப்பட்ட நிலைமை. அந்த அழைக்கப்பட்ட நிலைமையில யார் யாரெல்லாம் பார்க்கலாம், புதுசா ஹிந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவருக்கு வந்தவரும் இருக்கிறாரு, ஒரு 40 வருஷமா பான் கிறிஸ்டியனா இருக்கிறவரும் இருக்கிறாரு, அவரை 10 வருஷமா சபையில போதிச்சு வழி நடத்துற போதகரும் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க ஒரு சர்ச்சில். எல்லாருமே என்ன நிலைமை தான், சில போதகர் வெளிநாடு போற அளவுக்கு பிரபலம் ஆயிட்டு என்ன பண்றாரு, பெரிய கூட்டத்தை போதிக்கிறாரு. ஆனாலும் அவர் யார் தான், அவர் அழைக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறாங்க. என்ன மாதிரி உண்மை பாருங்க சகோதர சகோதரிகளே. ஆனாலும் இவங்கள இருந்து ரொம்ப சிலர் மாறுறாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு. ஆனா யார் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பா, இவங்க எப்படி இந்த ஒரு விசேஷ நிலைமைக்கு வந்துட்டாங்க, இவங்க அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வர்றதுக்கு என்ன காரணம், அப்படி என்ன வித்தியாசம் இவங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒண்ணுமில்ல. உண்மையிலேயே கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கிறதுனா என்னங்கிற ஆழமான அர்த்தத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்ச காலத்துல புரிஞ்சிட்டாங்க. ஆரம்பத்தில் இவங்களும் விசுவாசிகளா தான் இருந்தாங்க, ஆனா வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது கண்டுபிடிச்சாங்க, கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கிறதுனா அவர் நம்முடைய இரட்சகர்னு ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ சபையில மெம்பரா இருந்து வார வாரம் மீட்டிங் அட்டன் பண்ணி ஒரு நார்மல் கிறிஸ்தவனா இருக்கிறது மாத்திரம் இல்ல, புரிஞ்சிட்டான், இதுதான் புரிஞ்சிட்டான். இதுக்கு மேல ஒரு படி இருக்குது, அது என்னது, விசுவாசிக்கிறதுக்கு மேல ஒரு படி அப்படின்னா பிலிப்பியர் 1:29 வாசிங்க, பாத்தீங்களா, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாரா யார் தெரியுங்களா மாறுவாங்க சகோதர சகோதரிகளே. கிறிஸ்தவ நிமித்தம் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, ரெண்டாவது ஹாஃப் இருக்கு பாருங்க முக்கியம், அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும் நமக்கு என்ன எடுக்குது, தேவன் அருள் செஞ்சிருக்கிறார். இந்த ஆழம் புரிஞ்சவங்க தான் யார்னா அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு போறாங்க. ஆமா, எருமனே விசுவாசம், ஒரு சாதாரண கிறிஸ்தவ ஜீவியம், எந்த ஒரு பெரிய விசேஷமும் இல்ல, 10 கிறிஸ்தவர்களோடு 11வது ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அது வெறும் அழைக்கப்பட்ட நிலைமை. ஆனா கர்த்தர் இயேசுவின் மேல விசுவாசம் வைக்கிறதோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் அந்த விசுவாசத்தை நிமித்தம் அவர் நிமித்தம் நம்முடைய ஜீவியத்துல என்ன இருக்கணும், பாடுகள் இருக்கணும். என்ன பாடுகள்ங்க இது, உங்களுக்கே கூட மனசுல வரும், என்ன பாடுகள் பிரதர் சொல்றாரு, ஏற்கனவே கூட கேட்டோம் ஆனா புரியலையே, என்ன பாடுகள் நம்ம சொல்றோம், இப்ப நீங்க சொல்லுங்க, இதுதான் கிராஸ் போஸ்டிங் இருக்கு, இப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் என்ன பாடு நாம பாடணும்? நீங்க ஃபீல் பண்றது சொல்லலாம், நான் மார்க் போட மாட்டேன், ஃபெயில் போட மாட்டேன். நீங்க என்ன அளவுக்கு புரிஞ்சிருக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் என்ன பாடுகள் பாடலாம் சகோதர சகோதரி? என்ன கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுறதுனா என்ன? விசுவாசிகள்னு என்னன்னு தெரியும், நான் வந்து உக்காந்தாச்சு எல்லாரும் இல்லைங்களா, விசுவாசிக்கலாம். ஆனா பாடுபடுறதுனா என்னங்க? இந்த வசனத்துல அவர் நிமித்தம் விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்ல, பாடுபடுவதற்கும் நம்ம குரலை போட்டுடுக்கணும். சும்மா சிம்பிளா சொல்லுங்க, நீங்க ப்ரே பண்ணலாம். ட்ரபிள்ஸ், சரி, எந்த வகையில ட்ரபிள்ஸ் வரும் உங்களுக்கு? ஏன் ட்ரபிள்ஸ் வருது? விசுவாசிச்சா ரொம்ப லைட் என்ன சொல்றீங்க, கொஞ்சம் ஐயா சொன்னீங்க சந்தோஷமா இருக்கு. அதாவது நம்ம விசுவாசிக்கிறதின் படியே கர்த்தர் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்வதற்கு என்ன பண்ணணும்? நாம முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணும் போது இந்த தீமை நிறைஞ்ச உலகத்துக்குள்ள கண்கள் குருடாக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள, மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில உண்மையான சத்தியத்தின் படி உண்மையான கர்த்தர் இயேசுவை அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு நாம் என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்கணும். அப்படி எடுக்கிற முயற்சியில கண்டிப்பா நமக்கு என்ன இருக்கும்? ஆமா, நரகம் இல்ல. போய் நீங்க 10 கிறிஸ்டியன்ஸுக்கு சொல்லி நாளைக்கு ஸ்டேட்டஸ் கொடுங்க, நம்ம தெரியும் கர்த்தருக்கு. கர்த்தர் நிமித்தம் பாடுபடுறதுன்னா என்ன உங்களுக்கு புரியும்? ஒரு 10 ஆர்சி கிட்ட போய் சொல்லுங்க, ஆர்சி சகோதர சகோதரிகிட்ட, அந்தி கிறிஸ்து பைபிள் யார் குறிக்குது? அது ஒரு பெரிய அமைப்பு. அந்த அமைப்பு யார் தான் போய் சொல்லுங்க, கர்த்த நிமிஷம் பாருன்னா என்னன்னு உங்களுக்கு அங்க தெரியும். இங்கிருந்து 10 பேர்கிட்ட போகிறதுல தெரியும் பாடு. அவங்களுக்கு முன்னாடி நின்று ஆவியில சத்தியத்தை சொல்றதுல தெரியும் பாடு. அப்புறம் கொடுப்பாங்க பாருங்க அவங்க, அது வாங்கறதுல ரொம்பவே நல்லா உணரலாம். அடாடாடா, இதுக்கு பேர் தான் என்னது? கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இப்படி சொல்லி முடிச்சுட்டு வந்தீங்க இல்லையா ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் உங்களை வட்டம் போட்டுடுவாங்க. எங்க? நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க உங்களுடைய குவார்டர்ஸ் இடத்துல, நீங்க போகிற இடத்துல, வர இடத்துல. அவரு இவரு அப்படி சொல்லிடுவாங்க, அவரு இந்த குரூப் போயிட்டா, அவர் ரொம்ப வித்தியாசம், என்னமோ புதுசா ஞானம் வந்திருக்குது, பைபிளும் கை மாறையறா, இப்படி எல்லாம் வரும் பேச்சு. சொந்த குடும்பத்துக்குள்ள வரும், வீட்டுக்குள்ள வரும், ஒருவேளை இசைவான ஆவி இல்லாட்டி அங்கிருந்து ஆரம்பிக்கும். கர்த்தர் நிமித்தம் பாடுபடுறதுன்னா என்ன? ரெடிங்களா? ரெடினா உங்களுக்கு ப்ரொமோஷன், அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட. நான் ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுனா இதுதான் பாடு. 10 பேரோட 11 இருக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். விசுவாசிகள் நிலைமை, 10 பேரும் விசுவாசிக்கிறாங்க, நானும் விசுவாசிக்கிறேன். 10 பேரும் சபைக்கு போறாங்க, நானும் போறேன். அவங்க என்ன நம்புறாங்க, அதுவே தான் நான் நம்புறேன். அவங்க என்ன பேசுறாங்க, அதே தான் நான் பேசுறேன். அவங்க வாழ்ற மாதிரியே தான் நானும் வாழ்றேன். அழைக்கப்பட்ட நிலைமை. ஆனா இல்ல இல்ல, வசனத்தின்படி நான் போதிக்கிறேன், வசனத்தின்படி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ற, வசனத்தின்படி விசுவாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ற, அந்த வசனத்தை அறிவிக்கிறதுக்கு முயற்சி பண்ற, அப்படின்னா அங்கதான் ஆரம்பிக்குது அந்த பாடுகள் சகோதர சகோதரிகளே. பாத்தீங்கன்னா சப்போ இவர்கள் தான் நாம சொல்றோம் அந்த அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்துட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வரும். சோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையிலேயே விசுவாசிக்கிறது என்னங்கிறது ஆழமான அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுட்டாங்க. சிம்பிளா சொன்னா, 1 பேதுருல 2 அதிகாரம் 21 நம்ம அங்க வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:21 வாசிக்கணும். இதுக்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. பாத்தீங்களா? சோ இதுக்கு தான் சகோதர சகோதரிகளே நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். எதுக்குன்னா, அவர் மேல விசுவாசம் வைக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, அவருடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து செல்வதற்கு நாம அங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது அடையாள பாஷை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இல்லைங்களா? நாம் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்றாரு, கர்த்தர் இயேசுவினுடைய அடிச்சோடுகளை பின்பற்றி நடக்கணும். இது வந்து லிட்ரல் ஆகும். லிட்ரல்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும், போய் அவர் நடந்த இடத்தையெல்லாம் தேடிட்டு தான் இருக்கணும். இஸ்ரேலுக்கு தான் போகணும், எல்லாரும் ஒரே ஸ்ட்ரீட்ல தான் போயிட்டு இருக்கணும், எல்லா கிறிஸ்டியன்ஸும் இல்லைங்களா? உண்மையிலே நாம் எதுக்கு அழைக்கப்பட்டுட்டோம்னா அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றினா அடிச்சூடுகள் எதை புரியுது? அவருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை ஜஸ்ட் அவர் நமக்கு முன்மாதிரியே வச்சார் பாருங்க, அந்த வாழ்க்கை முறை அது நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆனா அந்த அடிச்சுவடுகள் நாம் என்ன விசுவாசிக்கிறோம்னா கண்டிப்பா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்திருக்கும், ஒரு எண்டிங் பாயிண்ட் இருந்திருக்கும். கர்த்தர் இயேசுனுடைய அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜீவியத்தினுடைய ஆரம்பம் முடிவு இருந்திருக்கணும். சொல்லுங்க நீங்க, அவருடைய அடிச்சுவடு எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு? இடம். அவருடைய அடிச்சுவடு எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு? இடம் பேரேங்கண்ணா ஜோர்தான். பாத்தீங்களா, அந்த அடிச்சோடு பின்பற்றுவதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். வசனம் சொல்லுது அவர் நமக்கு முன்மாதிரியா வச்சுட்டு போன வாழ்க்கை அதுதான் நம்ம பின்பற்றணும், அதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது செய்யறவங்க தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு மாறுவாங்க. அந்த வாழ்க்கை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா பாக்குறோம், எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குது? ஜோர்தான்ல ஸ்டார்ட் ஆச்சு. கர்த்தர் இயேசுனுடைய அர்ப்பணிப்பு ஜீவியம், அதுல அவர் நமக்கு முதல் வச்சிருக்கிற முன்மாதிரி என்னன்னா, என்ன சம்பவம் அது? ஞான ஸ்நானம். பாத்தீங்களா, தேவனுடைய சித்தம் செய்யறதுக்கு, அவருக்கு பிரியமா நடக்கிறதுக்கு, அவருக்காக பலியாக பலியின் ஜீவியம் கொடுக்கறதுக்கு கர்த்தர் இயேசு முடிவு பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணும் போது அங்க எதன் மூலம் தான் ஆரம்பிச்சுட்டார் பார்க்கிறோம், ஞான ஸ்நானம். பாத்தீங்களா, அந்த அடிச்சோடு நம்ம பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா அதுல மொதல் விஷயம் என்ன வருது பார்க்கிறோம், ஞான ஸ்நானம். சகோதர சகோதரிகளே, சோ இது எங்க பதிவாகி இருக்குன்னா மத்தேயு 3:13 வாசி. ஆமா, சோ ஞான ஸ்நானம் பெறுவதற்கு கலிலேயா விட்டு அவர் யோர்தானுக்கு அருகே யோவான் ஸ்நானகன் கிட்ட அங்க வந்தது நம்ம அங்க பார்க்கணும். சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சோ இயேசு கிறிஸ்து 30 ஆகி ஞான ஸ்நானத்துல தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு யோவான் ஸ்நானகன் கிட்ட வர்றதுக்கு 6 முன்னாடி யார் ஊழியம் ஆரம்பிச்சிருக்கிறார்? யோவான் ஸ்நானகன் ஆரம்பிச்சு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஞான ஸ்நானம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அப்ப அவருக்கு அவர்கிட்ட யார்த்தா வந்துட்டாங்க? ஞானஸ்தானம் எடுக்க வந்தவங்க எல்லாம் யார்த்தா? யார்த்தா வந்திருக்கணும்? மனம் திரும்புறதுக்கு ஏதுவான ஞான ஸ்நானம்னா இப்ப வந்தவங்க எல்லாம் யாரு? இது வரைக்கும் மனமே திருந்தாத பாவிகள் தான் வந்திருப்பாங்க. கரெக்ட். சோ அவர் யாருக்கு தான் ஞானஸ்தானம் கொடுத்துருந்தாரு? பாவிகள். என்னன்னு சொல்லி மனம் திரும்புங்கப்பா அப்படி சொல்லி எடுத்திருந்தார். அந்த கியூல பார்த்தா யார் நிக்கிறா? கொஞ்சம் கூட பாவமே இல்லாத நினைச்சு பாருங்க. அதனால தான் தீர்க்க தரிசனம் சொல்லுது அவர் பாவிகளில் ஒருவராக எண்ணப்பட்டார். அவர் பாவி இல்ல, ஆனா அப்படி காண்பிக்கப்பட்டார். அந்த ஸ்தானத்தை நமக்காக எடுத்துட்டார். அந்த லைன்ல நிக்கிறார் கர்த்தர். அப்போ அந்த சம்பவம் தான் இங்க நம்ம அங்க பாக்குறப்ப யோவான் ஸ்நானம் கூட சொல்றார். வசனம் 14 வாசிங்க. பாத்தீங்களா, என்னதான் சொல்லிட்டார் ஞான ஸ்நானம் கொடுக்க இயேசு கிறிஸ்து எடுக்கிறதுக்கு வரும்போது யோவான் என்னதான் சொல்லிட்டாரு? ஐயோ நானே உங்களுக்கு ஞான ஸ்நானமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதுதான் அவர் சொன்னது. ஆனா கர்த்தர் இயேசு எடுக்க வந்த ஞான ஸ்நானம் முதல்ல அவருக்கு என்ன பண்ணப்பட்டுச்சு பார்க்கிறோம், மறுக்க படுத்து. அதே ஞான ஸ்நானம் நம்ம எடுக்கணும்னு முயற்சி பண்ணா கூட முதல்ல என்னதான் வரும்? இந்த மாதிரி தடைகள் தான் வரும். இப்பயே எழுதி வச்சுக்கோங்க, நாம சொல்றோம். கிளாஸ் முடிச்சோடனே நீங்க கேட்பீங்க நம்ம கிட்ட. அப்ப நீங்க யார்தான் நினைச்சோம்னா அந்த கிரைஸ்டுக்கு கூட இந்த மாதிரிதான் வந்துச்சு, அதே தான். ஆனா கர்த்தர் இயேசு எடுத்த ஞான ஸ்நானம் நமக்கு ஒரு முன்மாதிரி, அதை நாம பின்பற்றுவதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஞான ஸ்நானத்துல என்ன சம்பவம் நடக்குதுன்னா அவர் எடுக்கிறதுக்கு ரெடி, அவர் வரும்போது ஐயோ நீங்க விதத்து ஞானஸ்தானம் எங்கிட்ட எல்லாம் வாங்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்க வருது. ஆனா கிரைஸ்ட் 15 வசனத்துல என்ன பதில் சொல்றாருன்னா, வசனம் வாசிங்க, பாருங்க ஜோவான் நீங்க சொல்றது ஓகே, ஆவிக்களுக்கான ஞானஸ்தானம் தான் நீங்க கொடுக்குறீங்க, ஆனா நான் வந்திருக்கிறது வேற ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன், அதனால அது புரியாம நீங்க பேசுறீங்க. ஆனா இப்ப நான் சொல்றேன் அனுமதிங்க, ஏன்னா நம்ம இப்படி எல்லா நீதிகளையும் செய்வது எப்படி இருக்குது, நமக்கு ஏற்றதா இருக்குது என்றார். ஆனா யோகன் சாமிக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம, என்னப்பா இது, தேவனுடைய குமாரன் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு வேற சொல்லியிருக்கிறோம், இவர் வந்து இந்த பேப்டிசம் நம்ம கையில வாங்குறார். அதுதான் யோவான் ஸ்நானனுக்கு புரிஞ்சிருக்கும். கிறைஸ்த மனசுல இருந்தது வேற. அவருக்கு தெரியும் இந்த சுவிசேஷ யுகத்துல ஒரு விசேஷ வகுப்பார் அவங்களுக்கு நியமிக்கப்பட்டோ, அந்த ஒரே ஞான ஸ்நானத்தின் துவக்கமா அதை கர்த்தர் இயேசு தன் வாழ்க்கையில எடுத்து காண்பிக்கிறார். அவருக்கு தான் தெரியும், அவருக்கு அப்புறம் நமக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியும். ஆனா சொல்லிட்டார், யோவான் இப்ப நான் ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கிறேன், என்ன ஸ்தானம்னா சுவிசேஷுக சபைக்கு நான் எப்படி இருக்கிறேன், தலையாக இருக்கிறேன். அந்த சரீரம் முழுவதும் தலையாக நான் என்ன செய்யறனோ அதைத்தான் அவங்க என்ன பண்ண போறாங்க, பின்பற்ற போறாங்க, பின்பற்றணும். கர்த்தர் இயேசுவின் சரீரமா வரணும்னா அந்த தலையாக கர்த்தர் இயேசு செஞ்சதை பின்பற்றணும். அவங்க பின்பற்றுவதற்கு ஒரு முக்கியமான முன்மாதிரியை தான் நான் வைக்கிறேன். அந்த முன்மாதிரி என்னன்னா இந்த ஞான ஸ்நானம். அதனால நீ தர செய்யாத, நான் இருக்கணும், நான் எடுத்தனா அது அங்க அப்படியே பிக்ஸ் ஆன மாதிரி, அதுக்கப்புறம் என்னுடைய சரீர அங்கங்களாக போற ஒவ்வொருத்தரும் அந்த ஞான ஸ்நானம், அந்த ஒரே ஞான ஸ்நானம், எது இந்த ஞான ஸ்நானம் நான் எடுத்துனா அதே ஞான ஸ்நானம் அவர்கள் கூட எடுப்போம், அவங்களுக்கான மாதிரியை நான் வச்சுட்டு இருக்கிறேன்ப்பா, தடை செய்யாத. இதுதான் கர்த்தர் இயேசு அங்க சொல்லுவதே நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய அவருடைய சரீரமாகிய சபை பாருங்க, அவர்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா, அவர் வைத்துட்டு போன அந்த முதல் முன் மாதிரி அந்த ஞான ஸ்நானம், அந்த ஞான ஸ்நானத்துல தான் பாருங்க அவருடைய அடிச்சுவடை நாம பின்பற்றுவது கூட நம்முடைய வாழ்க்கையில அங்க துவங்குவது சகோதர சகோதரிகளே. சோ இப்போ கிறைஸ்ட் எடுத்த ஞான ஸ்நானம் பத்தி வேற என்ன விசேஷம் நாம புரிஞ்சு கொள்ளலாம், அல்லதுல அதுல ஏதேதும் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் அங்க இருக்குதான். லிட்டரலா நீங்க பாத்தீங்கன்னா யோர்தான்ல அவர் போய் ஞானஸ்தானம் எடுத்த சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலாக எதுவும் தெரியாது. கர்த்தர் இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஏதாவது வார்த்தை சொன்ன மாதிரி எல்லாம் அங்க எதுவுமே ரெக்கார்ட் அல்ல, நான்கு சுவிசேஷம். ஆனா அவர் வாய்விட்டு சொல்லல, ஆனா அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் போதே அவர் இருந்ததுக்குள்ள ஒரு முக்கியமான வசனம் இருந்துச்சு, அது எதிரொலிச்சுட்டே இருந்துச்சு அவருடைய மனசுல. அது தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்குது. எங்கேன்னா எபிரேயர் 10 அதிகாரத்துல 7 வசனம் வாசிங்க. பாருங்க இந்த வார்த்தை யார் சொன்ன வார்த்தை, எப்போ சொன்ன வார்த்தைனா இது கர்த்தர் இயேசு சொன்ன வார்த்தை. எப்போ இந்த வார்த்தை அவர் சொல்லிட்டார் அப்படின்னா, அவர் ஞான ஸ்நானம் எடுக்கும் தருவாயில அவர் மனசுக்குள்ள இந்த வார்த்தைகள் தான் அங்க பிரதிபலிச்சுட்டு இருந்திருக்கணும், இருந்துச்சு உறுதியா. என்னன்னா, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். இந்த வார்த்தை தான், இந்த சென்டிமெண்ட் தான் அவர் அந்த அடையாளத்துல காண்பிச்சார். மனசுக்குள்ள இந்த சிந்தை இருந்துச்சு கிறைஸ்டுக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது. என்ன சிந்தை? பிதாவே இதோ உங்கள் சித்தம் செய்ய இதோ வருகிறேன். அப்படின்னா அதுக்குள்ள என்ன நல்லா இருக்கு தெரியுங்களா? அப்பா இதோ இந்த நிமிஷத்துல இருந்து உங்கள் சித்தம் மாத்திரமே செய்யறதுக்காக நான் என்னுடைய சித்தம் எல்லா விஷயத்தையும் என்ன பண்றேன், நான் ஒதுக்கி வச்சுட்டு எடுத்து போட்டுட்டு இரண்டாம் பட்சமா தள்ளி வச்சுட்டு உங்கள் சித்தத்தையே பிரதானமா என்னுடைய இருதயத்துல வச்சுட்டு இதோ இப்ப இருந்து நானே அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கிறேன். இது மனசுக்குள்ள இருந்துச்சு இயேசு கிறிஸ்து மனசுக்குள்ள. நெக்ஸ்ட், மனசுக்குள்ள இருந்ததை அவர் என்ன பண்ணிட்டார்னா அப்படியே அடையாளமா என்ன பண்ணாரு, ஞான ஸ்நானத்துல காண்பிச்சார். ஞான ஸ்நானத்துல அவர் என்ன காண்பிச்சாரு, யோவான் ஸ்நானங்கள் எப்படி ஞான ஸ்நானம் கொடுத்துருக்கணும் கிறைஸ்டுக்கு, அவரை பிடிச்சிட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ள என்ன பண்ணிருக்கணும், யோர்தான் நதிக்குள்ள பின்பக்கமா அவரை அப்படியே உள்ள அமிழ்த்தி முழுக்கி மறுபடியும் அவரை என்ன பண்ணிருக்கணும், தண்ணிக்கு வெளியே உயர்த்தி இருக்கணும். அப்போ கிறிஸ்துவோட மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு பார்க்கிறோம், தேவனே உம்முடைய சித்தத்தின் படி செய்ய இதோ என்னுடைய சித்தம் எல்லாவற்றையும் பின்னாடி தள்ளிட்டு நான் வருகிறேன் சொல்லிட்டு அந்த சிந்தைய அப்படியே அடையாள பாஷையில் காண்கிறார். என் சித்தத்தை எல்லாவற்றையும் அதுக்கெல்லாம் நான் மறிச்சிட்டு இதோ வரேன் உங்கள் சித்தம் செய்யறதுக்காக மாத்திரமே. என்ன பியூட்டிஃபுல் அடையாளம். அப்ப உங்கள் சித்தம் செய்யணும், அதுக்காக நான் முதல்ல என்ன பண்றேன்னா என்னுடைய சுய சித்தத்துக்கு நான் மறிக்கிறேன். நெக்ஸ்ட் இனி வாழ்ற பூமியில எனக்காக இல்ல, என் சித்தத்துக்காக இல்ல, உங்கள் சித்தத்துக்காக மாத்திரமே. அதுதான் பேப்டிசத்தினுடைய அந்த அருமையான அடையாளம். அதனாலதான் பேப்டிசம்ங்கிற வார்த்தை எந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து வருதுன்னா பேப்டைசோ, பேப்டைசோ அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையினுடைய டிரான்ஸ்லேஷன் தான் என்ன ஆகுது, பேப்டிசம். பேப்டைசோனா என்னன்னா ஒண்ணுமில்ல முழுகுதல் அவள் முழுகுதல் பேப்டைசோ முழுகுதல் அவள் அங்க ஒருவேளை கிரேக்க பாஷையில நீங்க பேசினீங்கன்னா வீட்டில் சிஸ்டர்ஸ் கிட்ட பிரதர் சொல்லுவீங்க இல்லைங்களா, அந்த அழுக்கு துணியெல்லாம் என்ன பண்ணும், தண்ணியில ஊற போடுங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஒருவேளை நம்ம கிரேக்க பாஷை பேசினா எப்படித்தான் சொல்லுவோம், அந்த பேண்டை பேப்டைஸோ பண்ணிடுங்க அப்படித்தான் சொல்லுவோம். உடனே என்ன அதுக்கு கூட பேப்டிசம் அப்படியாத்தம் இல்லை, பேப்டைஸோனாவே என்ன அர்த்தம், அதை முழுக்கி வைங்க அவ்வளவுதான். அப்ப முழுகிறது தான் பாருங்க, பேப்டைஸோனாவே என்ன ஆகணும், முதல்ல முழுகணும். அப்படி முழுகி அந்த முழுகுதலின் மூலம் காண்பிக்கிற அந்த அடையாளத்துக்கு பேர் பேப்டிசம். பேப்டிசம் அங்க வருது என்று நாம் அங்க பார்க்கிறோம். இது கர்த்தரே செஞ்சிட்டோம் பாருங்க, அவர் எடுத்த பேப்டிசத்தினுடைய முழு விவரம் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. மனசுக்குள்ள ஒண்ணு இருந்துச்சு, அதை அப்படியே என்ன பண்ணிட்டார், வெளியரங்கமா அங்க செஞ்சார். மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு, அப்பா இனிமேல் நான் உங்க சித்தமே நானே இந்த பூமியில நான் செய்ய போறேன், என்னுடைய சித்தம் பின்னாடி இருக்கு, அதை நான் முன்னு கொண்டு வரதே இல்லை, உங்கள் சித்தத்துக்காக நான் இனிமேல் ஜீவிக்கிறேன், அதுதான் எனக்கு பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு அதைய சிம்பாலிக்கலா பேப்டிசத்துல அங்க காண்பிச்சா. ஆக்சுவலா இது சொல்ல போனா இதுக்கு பேர் தான் என்னன்னா இது ஒரு அக்ரிமெண்ட், தேவன் கிட்ட நாம முன் போய் ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை. என்ன மாதிரி இது ஒரு உடன்படிக்கை அப்படின்னா, இது நாம செய்யக்கூடிய அந்த நிமிஷத்துல துவங்கி நம்முடைய மரண பரியந்தம் நாம நிறைவேற்ற வேண்டிய ஒரு ஒப்பந்தமா இருக்கு. கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட் தான் தேவனோடு யோர்தான் நதியில யோவான் ஸ்நானகனை வைத்து அங்க அவர் செய்துட்டார் என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்போ இந்த ஒரு அடையாளம் பார்க்கிறோம், இதுதான் உண்மையான பேப்டிசம் என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனா இந்த அடையாளம் கிறைஸ்ட் செஞ்சுட்டாரு பாத்தீங்களா, அந்த அடையாளம் பேப்டிசம் அடையாளம், அது அடையாளம் உண்மையான பேப்டிசம் என்னன்னா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, அவரு தண்ணிக்குள்ள முழுகி செய்து காண்பிச்சார் இல்லைங்களா, அது உண்மையான பேப்டிசத்தினுடைய அடையாளம். ஆனா என்ன சொல்லலாம், உண்மையான பேப்டிசத்தினுடைய அடையாளம்ங்கிறதுனால உண்மையான அடையாளம் சொல்லிடலாம் சரிங்களா. அப்ப உண்மையான பேப்டிசம் என்னன்னா அது அந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சது, எப்ப முடிஞ்சது, எங்க முடிஞ்சது நீங்க சொல்லுங்க, கல்வாரியில முடிஞ்சிச்சு, 3.5 வருஷம் ஜீவியம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உண்மையான பேப்டிசம். அப்ப நான் உங்கள் சித்தமே செய்யறதுக்கு இதோ நான் வர்றேன்னு சொன்னார் பாருங்க, சொன்னபடியே 3.5 வருஷம் தேவனுடைய சித்தம் மாத்திரமே செஞ்சுட்டு அதுக்காக மாத்திரமே ஜீவித்து அவர் சித்தம் செய்யறதுல ஒவ்வொரு முறையும் தன்னுடைய சித்தத்தை காலுக்கு கீழே போட்டு மிதிச்சுட்டு கல்வாரி சிலுவையில் ஜீவன் கொடுத்தார் பாத்தீங்களா, அது வரைக்கும் இருக்கிறது தான் உண்மையான அந்த பேப்டிசம் வாழ்க்கை, உண்மையான அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜீவியம், அதாவது அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியம், இங்கிலீஷ்ல சொன்னா கான்சக்ரேட்டட் லைஃப் சகோதர சகோதரிகளே. அப்போ பேப்டிசத்தினுடைய அர்த்தம் நாம இங்க நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் கர்த்தரேசு பாருங்க யோவான் ஸ்நானகன் கிட்ட அந்த உண்மையான ஞானஸ்தானத்தினுடைய உண்மையான அடையாளத்தை உண்மையான சிந்தையில அந்த செஞ்சு காமிச்சதுக்கு அப்புறம் கூட அவர் என்ன சொல்றாருன்னா லூக்கா 12:50 வாசி எப்ப சொல்றாரு இது யோர்தான் நதியில ஞானஸ்தானம் எடுத்து ரொம்ப நாள் கழிச்சு 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு சீஷர்கள் கிட்ட பேசும்போது சொல்றாரு அகிலும் நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்நானம் உண்டு சொல்றார். அப்ப என்ன சொல்றாரு, ஏற்கனவே அவர் உண்மையான பேப்டிசத்தை அடையாளத்தை யோர்தான் நதியில செஞ்சு காமிச்சிட்டாரு, ஆனால் இன்னொரு பேப்டிசம் இருக்கிறது தான் சொல்றாரு. அப்போ பாத்தீங்களா, அப்ப அந்த இன்னொரு பேப்டிசம் வேற ஒன்னும் இல்ல, அவர் யோர்தான் நதியில என்ன அடையாளத்தை செஞ்சு காமிச்சாரோ அதனுடைய உண்மையான நிறைவேறுதல் சொல்றார். தன்னுடைய சிலுவை மரணம் பத்தி சொல்றார். அந்த உண்மையான பலியின் ஜீவியத்துக்குள்ள அந்த மரணத்துக்குள்ள நான் போகிறது தான் அந்த பேப்டிஸ்டனுடைய உண்மை நிறைவேறுதல். அது நான் இனிமேல் தான் அங்க இருக்குது என்று அங்கு சொல்லுவதை நம்ம அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இதுதான் அந்த உண்மையான அந்த பேப்டிசம். புரிஞ்சுக்கீங்களா உண்மையான பேப்டிசம்னா என்ன? அதாவது கர்த்தர் இயேசு தான் அதை செஞ்சிருக்கிறார். முதல்ல அது அவர் நமக்கு முன்மாதிரியா வச்சிருக்கிறார், அதை நாம பின்பற்றணும் வேற சொல்றாரு. ஆனா அந்த உண்மையான பேப்டிசம் அவர் வாழ்க்கையில எப்படி இருந்துச்சுன்னா, முதல்ல ஒரு அடையாளத்துல அவர் என்ன பண்ணார், காண்பிச்சார். அந்த அடையாளங்கிறது என்ன பார்க்கிறோம், தண்ணிக்குள்ள முழுகி எந்திரிக்கிறது. ஆனா அந்த அடையாளம் செய்யும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்க வேண்டிய சிந்தை என்ன, பிதாவே உங்களுடைய சித்தம் மாத்திரம் செய்யிருக்கு, என் சித்தம் எல்லாவற்றையும் பின்னாங்க சொல்லிட்டு இதோ வருகிறேன். அது அந்த பேப்டிசம் எடுக்கும் போது இருக்கிற சிந்தை. ஆனா அந்த பேப்டிசம் அடையாளத்தினுடைய உண்மை நிறைவேறுதல் கர்த்தர் இயேசுனுடைய 3.5 வருஷ கால வாழ்க்கையில இருந்துச்சு. ஒரு ஒரு விஷயத்திலையும் தேவன் சித்தம் தான் பிரதானமாக வச்சார். பேப்டிசத்துக்கு அப்புறமே இருந்துச்சு இல்லைங்களா சாத்தான் கிட்ட அந்த 3 சோதனை, அங்கே செக் பண்ணி பாருங்க, அங்க அவர் சித்தம் செஞ்சாரா இல்ல தேவன் சித்தம் செஞ்சார். 40 நாள் பசி, என்ன தாட் வந்துச்சு சாத்தான் மூலம், இந்த கல்லுக்கடையெல்லாம் என்ன பண்ணலாம், அப்பமாக்கி சாப்பிடலாம், என்ன மாதிரி டெஸ்ட்னா, அது உனக்கு தான் வல்லமை இருக்குல்லப்பா, வல்லமைன்னு என்ன படுத்து, கல்ல அப்பமாக்கி பசிய முதல்ல ஆற்றிக்கொள். இதுதான் தன்னுடைய சித்தம், தனக்குள்ள திடுக்குன்னு வந்துச்சு. உடனே தேவன் சித்தம் பார்த்தார், தேவனுடைய வல்லமையை சுயநலத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தவே கூடாது. உடனே சொல்றார், வெறும் இந்த 50 நாளே நாம ஜீவிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையினால் கூட ஜீவிக்கிறோம், நிக்கணும். எல்லா விஷயம் நீங்க பார்க்கலாம், மரண பரியந்தம் வரைக்குமே தேவன் சித்தம் தாங்க சார். இதுதான் உண்மையான அந்த ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானம் தான் அவர் நமக்கு முன் வச்சிருக்கிற முன்மாதிரி. இதையவே அவருடைய சீஷர்கள் என்ன பண்ணணும், பின்பற்றணும் என்று நம்மை கூட அங்க அழைக்கிறார். வசன வார்த்தைங்க யோவா மன்னிக்கணும், மத்தேயோ 16:24 ஆமா பாத்தீங்களா. சோ இதுதான் சொல்ல, சோ என்னை பின்பற்றி வர விரும்பிட்டீங்கன்னா தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு என்னை பின்பற்ற கடவன். சோ இன்விடேஷன், அழைப்பு. சோ தான் என்ன செய்யறோமோ அதே விஷயங்களை நம்முடைய சீஷர்களும் செய்வதற்கு கர்த்தர் இயேசு அங்க அழைக்கிறார். இதைய ஞானஸ்தான விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். அவர் என்ன ஞானஸ்தானம் எடுத்துட்டாரோ அந்த உண்மையான ஞானஸ்தானம் அடையாளம் மற்றும் நிஜத்துல நாமும் எடுக்கணுங்கிறது தான் கர்த்தர் இயேசு நமக்கு கொடுக்கிற அழைப்பு. அது எங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்குன்னா Mark 10:38 நான் குடிக்கும் பாத்திரத்துல நீங்கள் குடிக்கவும். பாருங்க, முதல்ல கேட்கிறேன், நான் குடிக்கும் பாத்திரத்துல உங்களால குடிக்க முடியுமா, அப்புறம் நான் பெறும் ஸ்நானத்தை உங்களால் கூடுமா என்றார். அப்புறம் வாசிங்க, பாத்தீங்களா, அப்ப இன்விடேஷன் கொடுக்கிறார். ஆமாப்பா, நீங்க எல்லாம் என்னுடைய சீஷர்கள், எப்படி இருக்கணும் தெரியுமா, நான் என்ன மாதிரி ஞானஸ்தானம் எடுத்தனோ அதே ஞானஸ்தானம் நீங்க கூட என்ன பண்ணலாம், எடுக்கலாம், எடுக்கணும். அதுதான் அங்க அவர் அங்க சொல்றார். சோ அப்போ கர்த்தர் இயேசு எடுத்துட்டார் அந்த ஞானஸ்நானம், அதுதான் வேதத்துல எபேசியர் 4:5 சொல்லப்பட்ட அந்த ஒரே ஞானஸ்நானம். அந்த ஒரே ஞானஸ்நானம் இதுதான். அந்த ஞானஸ்நானம் தான் அவருடைய சரீர அங்கங்கள் கூட பின்பற்ற வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய ஞானஸ்நானம் என்று நாம் அங்க பார்க்கிறோம். சரி, ரொம்ப தியரிட்டிக்கலா போறதுனால உங்களுக்கு மெயின் பாயிண்ட் மைண்ட்ல நிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க மறுபடியும் எனக்கு சொல்லுங்க, அந்த ஒரே ஞானஸ்நானம்னா என்ன சொல்லுங்க? எந்த அளவுக்கு நீங்க கிராஸ் பண்ணிருக்கிறீங்க நான் பார்க்கணும். அந்த ஒரே ஞானஸ்நானம், இருதயத்தில் இருக்கும் சிந்தை, பிதாவே உங்கள் சித்தம் செய்ய இதோ வருகிறேன். அந்த சிந்தையில கர்த்தர் செய்த போல அந்த முழுகி எடுக்கிற அந்த அடையாளம் நாம் செய்யணும். ஆனா அதோடு மாத்திரம் போராது, இது வெறுமனே உண்மையான ஞானத்துக்கான உண்மையான அடையாளம். நெக்ஸ்ட் உண்மையான ஞானஸ்நானம் என்னன்னா, அந்த அடையாளத்தை தொடர்ந்து வரக்கூடிய நம்முடைய ஜீவியத்துல கர்த்தர் இயேசுனுடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் நாமோ அங்க எடுக்கணும். இந்த ஞானஸ்நானம் பத்தி தான் எபேசியர்ல சொல்ல போது, நமக்கு ஒரே கர்த்தர், நமக்கு ஒரே விசுவாசம், நமக்கு ஒரே ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் தான் சுவிசேஷ யுகத்துல உண்மையான கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய உண்மையான சீஷர்கள் செய்ய வேண்டிய ஞானஸ்நானம். இதை பற்றி எக்ஸ்ட்ராவா பேசினா இது ஒரு உடன்படிக்கை, இது ஒரு ஒப்பந்தம், இது ஒரு அக்ரிமெண்ட். யாருக்கு யாருக்கும்? நமக்கும் தேவனுக்கும் இடையில, நமக்கும் கர்த்தரேசு பண்ணிட்ட உடன்படிக்கை, அவருக்கும் தேவனுக்கு இடையில இருந்த ஒரு உடன்படிக்கை. நாம பண்றது நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற அக்ரிமெண்ட். யார் இது ஏற்படுத்திக் கொள்றோம்னா, நாம போய் பண்ணோம். அப்பா உங்கள் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட், இதோ இந்த அடையாளத்தை நான் இன்னைக்கு செய்யறேன். செய்யும் போது என்ன நான் சொல்றேன் தெரியுங்களா? இன்னில இருந்து உங்கள் சித்தம் தான் நான் செய்ய போறேன், சைன், மரண பரிந்தம் நான் இந்த அக்ரிமெண்ட்க்கு உண்மையில்லாமலா இருக்கு. இந்த உடன்படிக்கைக்கு என்ன பேருனா, அஸ்மத்துல வாசிங்க, சங்கீதம் 25:14. பாருங்க, இது தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விசேஷமான உடன்படிக்கை. இது எல்லாருக்குமே அவர் தெரியப்படுத்த மாட்டாரு. அவருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்கள் இடத்தில் மாத்திரம் இருக்கு, அவங்களுக்கு மாத்திரம் இந்த உடன்படிக்கைய தெரியப்படுத்துவார். சோ நம்ம தேவன்கிட்ட இவ்விதமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை, பைபிள் என்ன சொல்றதுன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்லைங்க. சப்ஜெக்ட் வந்து ஞானஸ்நானம், ஆனா அதை பத்தி படிக்கும் போது என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் பார்க்கணும் பாருங்க. அந்த ஞானஸ்நானம் அப்படித்தான் சொல்றாங்க கிறிஸ்தவர்கள். ஆனா இப்ப எக்ஸ்ட்ராவா சேர்க்கணும், அது ஒரு உடன்படிக்கை. அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை அது ஒரு ரகசியமான உடன்படிக்கை. அது செய்யறவருக்கும் ஏற்படுத்துகிறவருக்கும் தான் தெரியும். தேவனுக்கும் நமக்குள்ள மாத்திரம்தான் அந்த உடன்படிக்கை. அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான உடன்படிக்கை அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை. நெக்ஸ்ட் அந்த உடன்படிக்கை பத்தி சங்கீதம் 50:5 வாசிங்க. பாத்தீங்களா, அது என்ன மாதிரி உடன்படிக்கை? என்ன உடன்படிக்கை அது? பலியினால படிங்க, வசனம் மறுபடியும், பலியினால என்னோடு உடன்படிக்கை பண்ணின. தேவனோடு கூட நாம இவ்விதமாக செய்யக்கூடிய அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை எதினால் ஏற்படுத்தப்பட்டது? பலியினால செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை. என்ன அது? பலியினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை. என்ன பாருங்க, பேப்டிசத்தை எப்படி எல்லாம் தியானிச்சு பாக்குறோம்னா, அது தேவன்கிட்ட நாம் செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை, ரொம்ப ரகசியமான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில நாம் என்ன ஒப்புக் கொடுக்கிறோம்னா, உங்கள் சித்தம் செய்யறதுக்காக அனுதினமும் நான் என்னாக போறேன், பலியாக போறேன், என்னை நான் பலியாக அர்ப்பணிச்சு உங்கள் சித்தத்தை நான் நிறைவேற்ற போறேன். இந்த பலிகளினால ஏற்படுத்தக்கூடிய ஒரு உடன்படிக்கையாக இந்த ஞானஸ்நானம் இருக்கிறதை கூட நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். ஆமா சகோதர சகோதரி, ஏன் பலி அவசியம்? ஆமா பலி அவசியம். இப்பதான் சொன்ன வழியா உங்களுக்கு எக்ஸாம்பிள், கர்த்தர் இயேசு நிமித்தம் பாடுபடுறதுன்னா என்னன்னு சொல்லிட்டு, சோ இந்த சத்தியம் எடுத்துட்டு இத ஜனங்களுக்கு மத்தியில சாட்சியா அறிவிக்கணும்னா, அதுல நம்மளுடைய சுயம் நிறைய என்ன ஆகணும்? பலி ஆகணும். முதல்ல பர்சனல் ரிஸ்க் எடுக்கணும், நெக்ஸ்ட் நல்ல பேரு கெட்ட பேராகும். சில சமயங்கள்ல சில தேவையில்லாத வார்த்தைகள் வாங்க வேண்டியது வரும், எதிர்ப்புகள் வாங்க வேண்டியது வரும். ஒரு 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 நம்மை புரிந்து கொள்ளாத அந்த இடத்துல ஒரு சமாதானம் காணா போயிடும் நமக்கு. இதெல்லாம் என்னன்னா, அதெல்லாம் நம்மளுடைய சொந்த சுய விஷயங்கள். நம்ம பலி சொல்றதே பரவாயில்ல. ஆமா, என்னுடைய பர்சனல் என்ன சொல்றது சுகம் நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன். எதுக்காக? தேவன் சித்தம் செய்யணும், அவருடைய சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கணும், செய்யணும். அவருடைய சத்தியத்தை அவருடைய ஜனங்களுக்கு நான் அறிவிக்க போனோம், அதுல நான் பயம் பலி ஆகுறேன். நான் என்னுடைய டைம் கொஞ்சம் நான் ஒதுக்குறேன், சாக்ரிஃபைஸ் பண்றேன். என்னுடைய ஹெல்த்ல நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன், டிராவல் பண்றேன், நான் சாக்ரிஃபைஸ் ஆகிறேன். என்னுடைய மணி கூட இருக்குது, செல்வம், அது கூட நான் கொஞ்சம் செலவு பண்றேன், டிராவல் பண்றதுக்காக போயிட்டு நான் பண்றேன். அப்புறம் நான் கற்றுக்கொண்ட படிப்பு இருக்குது, ஞானம் இருக்குது, என்னுடைய அறிவு. பிசினஸ் மாத்திரம் இல்லை, என்னுடைய வசனங்கள் ஆழமா படிச்சுட்டு அந்த அந்த அறிவை பயன்படுத்திட்டு இன்னொருத்தருக்கு அதே அறிவு ஊட்டுவதற்கு என்னுடைய ஞானத்தை கூட நான் பலிச்சேன். இதெல்லாம் என்னது? சோ தேவனுக்காக சாட்சி செய்யறோம் அப்படின்னு போகும்போது கண்டிப்பா நமக்குள்ள என்ன ஆகணும்? நிறைய பலி போகணும், பலி ஆகணும். சோ அந்த மாதிரி பலிகள்னால மாத்திரமே ஏற்படுத்தப்படுகிற உடன்படிக்கை தான் நம்ம செய்யக்கூடிய அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு இல்லைங்களா, ரோமர் 12 அதிகாரம் முதல் வசனத்துல. அப்படி இருக்க சகோதரரே, சகோதரரே அங்க சொல்லிட்டாங்க யார் தெரியுங்களா? அப்போஸ்தல் பவுல் சகோதரரே யாரு சொன்னாருன்னா, விசுவாச வீட்டார். விசுவாச வீட்டார் யார்? விசுவாச வீட்டார் கர்த்தர் இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டவங்க. யார் அவங்க? அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவ விசுவாசிகள். அவங்கள்கிட்ட பேசும்போது, டியர் பிரதர்ஸ், ஆமா நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகளா இருக்கிறோம், அழைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க நீங்க எல்லாம். சோ இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்கள் சரீரங்களை, சரீரங்கள்னா என்ன? இப்ப நம்ம சரீரம், நம்முடைய மாம்சம், பிரதர் கூட ஜபத்துல சொன்னாரா, என்னுடைய எங்களுடைய மாம்சீகத்துல. அப்படின்னு என்னன்னா, நமக்கு ஒரு மாம்சீகம் இருக்குது. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் மாம்சத்துல இருப்போம். மாம்சத்துல இருக்கிறோம்னா அந்த மாம்சத்துக்கே உரிய உரிமைகள் இருக்குது, சுலாக்கியங்கள் இருக்குது, அடிப்படை தேவைகள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்முடைய மாம்சீக வாழ்க்கை, மாம்சீக ஜீவியம். ஆனா இன்னொன்னு இருக்குது நமக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவியம். அப்ப என்னன்னா, அந்த சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னு என்னன்னா, நம்முடைய மாம்சத்துக்கு இந்த பூமியில என்னென்னலாம் சுலாக்கியம் உரிமைகள் தேவன் கொடுத்திருக்கிறாரோ, நியாயமான உரிமைகள், நியாயமான நாம் அனுபவிக்க வேண்டிய சுலாக்கியங்கள், இது எல்லாம் தேவன் சித்தம் செய்யறதுக்கா நம்ம என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் கொஞ்சமா பலியாக கொடுக்கிறோம். அதிகமா பலி பலின்னு சொல்றதுனால நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் திங்க் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த பலியின் ஜீவிதத்திலே பிரவேசித்தால் கூட எப்படித்தான் நுழைவோம்? குழந்தைகள் போல நுழைஞ்சு நம்முடைய திராணிக்கு ஏற்பட்டு முடிஞ்ச பலிகளை செஞ்சு போக போக தான் அந்த ஆவியில வழி நடத்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டு நம்ம அதை நிறைவேற்றோம். அப்போ இவ்விதமாக அந்த மாம்சத்தினுடைய உரிமைகளை ஜீவ பலியா நம்ம அர்ப்பணிக்கணும். அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை என்ன பண்றேன் நானு, வேண்டிக் கொள்ளுகிற. என்ன சொல்றார் அப்போஸ்தலன் பவுல்? சகோதரரே, எல்லாம் அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க, சீக்கிரமா அந்த பலியின் உடன்படிக்கையின் மூலம் என்ன ஆகுங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வாங்க. இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அது வந்து என்னது நம்ம சொன்னோம், பஞ்ச் பஞ்சின் வார்த்தை. பைனலா அவர் கொடுக்கிற பஞ்ச் என்னன்னா, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை வேற அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலன் பவுல் ஒரு மாதிரி பார்த்துட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க. நம்ம கூட இப்ப அப்படித்தான் பார்க்கணும், வேற எல்லாம் அதை பத்தி நாம் பேசல. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அப்போ இங்க நாம பார்க்கும் பொழுது அந்த பலியின் ஜீவம் என்னன்னா, அந்த நம்முடைய மாம்சீக வாழ்க்கைய, மனித வாழ்க்கைய தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக சில சமயங்கள்ல சில சின்ன சின்ன அளவுல தியாகம் செய்யறது. நம்முடைய நேரம், நம்முடைய ஆரோக்கியம், நம்ம பெற்றெடுக்கிற ஞானம், கல்வி அறிவு, ஒருவேளை செல்வம் நம்ம கிட்ட கொஞ்சம் இருந்துச்சுன்னா, இது எல்லாம் தேவனுடைய சித்தம் செய்யறதுக்காக நாம தியாகம் செய்யறோம். இப்போ நீங்க செய்யறீங்க, இது வந்துட்டு
எவ்ரி வீக் நீங்க 2 மணி நேரம் உங்க டைமை சாக்ரிஃபைஸ் பண்றீங்க தேவனுடைய சத்தியம் அவருடைய திட்டம் அறிஞ்சு கொண்டிருக்கா. இதுதான் நீங்க இந்த ஃபாலோ கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிலிருந்து உங்களையும் அறியாமல் ஆனா தேவனுக்கு உகந்த ஒரு ஜீவப்பலி ஏறெடுத்திருக்கிறேன். சாதாரண விஷயம் இந்த 2 hours உங்கள் சுயத்துக்காக நீங்க என்ன வேணா பண்ணிருக்கலாம். நிறைய பேர் அப்படி கூட இருக்கிறாங்க இல்லைங்களா, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கிளாஸுக்கு எல்லாருமே வரக்கு மனசு இல்ல இருக்க முடியறது இல்ல. ஆனா நீங்க வரீங்கன்னா சாக்ரிஃபைஸ் டைம் கண்டிப்பா பாருங்க. உங்களுக்காக ஒரு சின்ன ஊழியக்காரங்களாம் வந்திருக்கிறாங்க நம்ம கூட சாதாரண சகோதரர்கள் தான். நம்ம கூட பாருங்க ஒரு சில சாக்ரிஃபைஸ் நமக்கு டைம் சாக்ரிஃபைஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுத்துருக்கிறோம் டிராவல் அப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் சில பிரயாசங்கள் எடுக்கிறோம், அறிவுபூர்வமான பிரயாசம். சோ இப்ப ஒரு விசுவாச வீட்டாரா நம்முடைய அன்றாட ஜீவிதத்துல அந்த பலி வந்திருக்குது பாருங்க. ஆக்சுவலா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியறது, பட் ஐடென்டிஃபை பண்ணணும் இதுதான் பலியின் ஜீவனம். புதுசா நினைக்கிற வேண்டாம், ஏற்கனவே பிரவேசிச்சிருக்கிறோம் ஏற்கனவே நீங்க நிறைய இந்த கிளாஸ் அட்டன் பண்றதுனாலே நிறைய கமெண்ட்ஸ் வாங்கிருக்கலாம். நீங்க அங்க எல்லாம் என்ன எடுக்குன்னா உங்க நல்ல பேர் என்ன எடுக்குது, சிலர் கேலிக்குள்ளா எடுக்கும், சிலர் வேற மாதிரி கூட பேசிருக்கலாம். பலி ஆயிடுக்குது உங்களுடைய டிக்னிட்டி, உங்க கேரக்டர் டெஸ்ட் ஆயிருக்குது இந்த விஷயத்துல. இதெல்லாம் உங்களுக்கு அறியாமையில அங்க நடந்திருக்கிற விஷயங்கள். இனி இந்த ஞானத்தினால உடன்படிக்கைக்குள்ள வரும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில மேற்கொண்டு தேவன் அங்க தொடர்ந்து செய்வார். சோ இதுதான் அந்த பலியினால் ஆன உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை வெளியரங்கம் அடையாளப்படுத்துவது தான் ஞானஸ்நான உடன்படிக்கை. அதுதான் கர்த்தரே யோர்தான் நதியில செய்யறார். அந்த ஞானஸ்நானம் உடன்படிக்கையே எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரே ஞானஸ்நானம். இது இன்னொரு வகையில சொன்னா ரொம்ப அருமையான வார்த்தை என்னன்னா, கிறிஸ்து இயேசுவினுடைய மரணத்துக்கு ஒப்பான மரணம் அல்லது அவருடைய மரணத்துக்கு உள்ள நாம முழுகி எந்திருக்கிற இன்னொரு ஸ்நானம் என்று பார்க்கிறோம். ரோமர் 6:3 வசனம். அவருடைய மரணத்துக்கு உள்ளாக நம்ம ஞான ஸ்நானம் பெற்றெடுக்கிறதை அறியாமல் அங்கிருக்கிறோம். சோ ரொம்ப சிம்பிளா சொன்னா அந்த சுய திட்டம் செல்ஃப் வில், மாம்சீக வாழ்க்கை, அதனுடைய விருப்பங்கள் உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய பிராணிக்கு தகுந்த அளவு தேவன் சித்தம் செய்யறதுக்காக நாம தியாகம் செய்வது தான் இந்த பலியினால் ஆன ரகசியமான ஞானஸ்நான உடன்படிக்கை. சகோதர சகோதரிகளே, இப்படி உடன்படிக்கை செய்தவர்கள் பத்தி கொலோசியர் 3:3 வாசிக்கிறோம். வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறிச்சிட்டீங்க. ஆனாலும் எப்படி இருக்கிறீங்க, நீங்க ஜீவனோடு அங்க இருக்கிறீங்க, ஒரு வினோதமான கண்டிஷன். நீங்க மறிச்சிட்டீங்க உண்மையிலேயே, ஆனாலும் என்ன பண்ணிருக்கிறீங்க, இன்னும் ஜீவித்துட்டு இருக்கிறீங்க. ஆனா யாருக்குள்ள, கிறிஸ்துவுக்கு உள்ள. மறிச்சுட்டீங்க உங்களுடைய பாவத்துக்கு, பலவீனங்களுக்கு, சுய சித்தத்துக்கு, எல்லாத்துக்கும் நீங்க மறிச்சிருக்கிறீங்க. ஞான ஸ்நானத்துல அதே ஞானத்தால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஜீவனோடு இருக்கிறீங்க. யாருக்குள்ள, கிறிஸ்து இயேசுக்கு உள்ளாக. சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை முக்கியம் கிறிஸ்துவின் சரீர அங்கங்களுக்கு சபைக்கு அப்படின்னா தெரியும் இல்லைங்களா? ஏன் இந்த மாதிரி உடன்படிக்கை செஞ்சு இந்த பலியின் ஜீவியத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா, ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள், பரலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நியமிச்ச ஒரே பாதை என்னதான், ஒரே வழி இதுதான். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற அந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பரலோக ரட்சிப்பை சுதம் தருகணும். ஆனா அதற்கான சரியான பாதையை கண்டுபிடிக்காம இருக்கிறாங்க. ஆனா அந்த பரலோக ரட்சிப்புக்கான ஒரே பாதை என்னன்னா, இந்த பலியினாலான ஜீவியம், இந்த பலியின் ஜீவியம், இந்த பலியின் உடன்படிக்கை தான். மத்தேயு 7:21 கிறிஸ்த் வந்து இதை உறுதிப்படுத்துறாரு. வசன வாசிங்க. பாருங்க பாத்தீங்களா என்ன சொல்லிட்டாரு, பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும்னா யார் தெரியுங்களா, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாரு என்ன சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்கிறவர். கிரைஸ்ட் பேப்டிசம் வரும்போது என்ன சொல்லிட்டாரு மனுஷ மைண்ட்ல, தேவனே உங்கள் சித்தம் செய்ய இதோ வருகிறேன். அப்படியே ரிப்பீட் பண்றா பாருங்க. யாராவது பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும் விரும்பிட்டீங்கன்னா யார் தான் போக முடியும்னா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தம் செய்யறவங்க மாத்திரம் தான் போவாங்க. நெக்ஸ்ட் அப்படியே படிங்க சிஸ்டர். பாருங்க இந்த முக்கியமான வசனம், பரலோகத்துக்குள்ள யாரு பிரவேசிப்பா, பரலோகத்துக்குள்ள யாரு பிரவேசிக்க மாட்டாங்க, ரெண்டுமே இந்த வசனத்தில் இருக்கு. சொல்லும் போது சொல்லிட்டாரு, யார் என்னுடைய பிதாவின் சித்தத்தை இந்த பூமியில செய்யறாங்களோ அவங்க தான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும், அந்த பெரிதான ரட்சிப்பை சுதந்தரிக்க முடியும், அந்த பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவங்க யார் என்று பார்க்கிறோம், அந்த பலியினாலான உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையின்படி ஜீவிக்கிற கர்த்தரேசன் உண்மையான சீஷர்கள். அது நாம பார்க்கணும். இப்படி செய்யாம இன்னொரு வகுப்பா சொல்றாரு, சும்மா என்னை நோக்கி என்ன சொல்லுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் யாரையோ குறிக்கிறாரு. சும்மா இல்ல, சும்மா கேஷுவலா அவர் சொல்ல, இப்படி செஞ்சா அந்த ஆசீர்வாதம் அது உண்டுது, இப்படி செஞ்சா வேஸ்ட். அதான் சொன்னார், கர்த்தாவே கர்த்தாவே இந்த மாதிரி எங்கேயாவது ரெண்டு முறை வந்துச்சுனாவே கேர்ஃபுல் ஆயிடும். கர்த்தாவே கர்த்தாவேனா ரெண்டு குரூப் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒன்னு மிருகம் இன்னொன்னு மிருகத்தின் சொரூபம். மிருகம்னா யாரு, போக்மார்க்கம் பேப்பசி. மிருகத்தின் சொரூபம்னா யாரு, இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட், இமேஜ் ஆஃப் தி பீஸ்ட், ப்ரோடெஸ்டன்ட் அமைப்புகள். சோ இந்த இரண்டு மாபெரும் கிறிஸ்தவ பிரிவுகள் இதுதான் சொல்றாங்க, கர்த்தாவே கர்த்தாவே. வெறும் வாயளவுல வெளிப்புறமான தோற்றத்துல வெளிப்புற கிரியைகள்ல கர்த்தாவே கர்த்தாவே, இயேசுவே இயேசுவே, ஆனா உள்ள இல்ல, ஜீவியத்துல இல்ல. ஆனா கிரைஸ்ட் பாத்தீங்கன்னா மைண்ட்ல இருந்துச்சு, பிதாவே உங்கள் சித்தம் செய்ய வர, அதையவே அடையாளமா காண்பிச்சா பேப்டிசத்துல, அந்த சொன்ன அந்த வார்த்தையிலே வாழ்க்கை முழுக்க வாழ்ந்து காண்பிச்சார். அப்படியே செய்வாங்க அவருடைய சரீர அங்கங்கள், அவருடைய சபை. இந்த சுவிசேஷத்தில் அதே பேப்டிசம், அதே சிந்தை, அதே அடையாளம், அதே ஜீவியம் அவங்களுடைய திராணிக்கு உட்பட்டு. கிரைஸ்ட் லெவல் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட், அவர் பரிபூர்ண மனுஷன், அந்த லெவலுக்கு முடியாது. பட் நம்ம லெவலுக்கு ஆனா இதே விஷயங்கள் இருக்கும். இதை விட்டுட்டு வெறும் வார்த்தையில வாயளவுல இருந்து இருதயத்துல தேவனுக்கு தூரமா இருக்கிறவங்க போக மாட்டாங்க. அவங்க யார் சொல்றாங்கன்னா, ஹோல் கிறிஸ்டண்டம், கிறிஸ்தவ மண்டலத்தை அங்க சொல்லுவது பார்த்து. சோ அந்த பிதாவினுடைய சித்தம் செய்யறதுன்னா கூட என்னங்க, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தம் செய்கிறவனே அப்படின்னா, அந்த சித்தம் என்னது, ரோமர் 8:29 வாசிங்க. பாருங்க எதுக்கு தேவன் அழைச்சிருக்கிறார், அவருடைய அவர் முன் குறிச்ச ஜனங்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகணும். பாருங்க நம்மளை தேவன் எதுக்குதான் அழைச்சிருக்கிறார்னா, நம்ம யாருடைய சாயலுக்கு ஒப்பா மாறணும், கிறிஸ்துவினுடைய தேவனுடைய சித்தம். புரியுதுங்களா, ஒரு வசனம் படிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பான். அந்த சித்தம் என்னன்னு பாக்குறோம், தேவன் யாரை முன் குறிச்சு அழைச்சிருக்கிறாரோ, எதுக்கு அழைச்சிருக்கிறாராமா, தம்முடைய குமாரனுடைய சாயல் கொப்பா வரணும், கிறிஸ்து இயேசுவினுடைய சாயல், அந்த குணலட்சணங்களுக்கு வளரும். எப்படித்தான் வளருவோம், அவரை போலவே சுயத்தை பலி செலுத்தி நாளுக்கு நாள் அந்த ஆவியின் கனிகள்ல நாம் வளரும். ஆனா இதெல்லாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில தான் நாம் இனிமேல் பார்க்க போகிறோம், வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய கிளாஸஸ்ல. ஆனா அந்த பாயிண்ட் அங்க புரிஞ்சுக்கணும். சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா பாத்தீங்களா, கிறிஸ்தவர்களுக்கு இந்த யுகத்துல ஒரே ஞானஸ்தானம் இருக்கு, அந்த ஒரே ஞானஸ்தானம் இதுதான் சகோதர சகோதரிகள். அந்த ஒரே ஞானஸ்தானம் என்னன்னா, தேவனுடைய சித்தம் செய்யறதுக்கு முழு மனதுல நம்ம முடிவெடுத்து நம்மை அவர் கையில ஒப்பு கொடுத்து அந்த ஒப்பு கொடுத்தலை ஒரு நிழலா, ஒரு அடையாளமா, பேப்டிசத்தின் மூலம் அடையாளமாக ஏறெடுத்து அந்த பேப்டிசம் பலியினாலான உடன்படிக்கை செய்து அதுக்கப்புறம்
இருக்கக்கூடிய நாட்கள்ல அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றி நிறைவேற்றுவதில் பலியாகி தேவனுடைய சித்தம் செஞ்சு அந்த சித்தம் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் சாயல் குப்பாக அன்றாடம் நம்ம வளரணும். இதுதான் எபேசியர் 4:5 ஒரே ஞானஸ்தானம். இதுதான் நாம அங்க ஏற்கணும். இதுதான் அந்த ஒரே ஞானஸ்தானம். இப்ப மறுபடியும் ஒரு உங்களுக்கு நான் ரீகேப் போடுறேன், ஒரு பிளாஷ்பேக் போடுறேன், வேற வழி இல்லை, அவ்வளவு முக்கியம். அந்த ஒரே ஞானஸ்தானத்துல என்ன இருக்குன்னா, இருதயத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற சிந்தை, நெக்ஸ்ட் அந்த சிந்தைய வெளிப்படுத்தக்கூடிய உண்மையான அடையாளம், ஞானஸ்நான அடையாளம், தனியுக்குள்ள முழுகி எந்திருக்கிற அந்த ஞானஸ்நான அடையாளம். நெக்ஸ்ட் அந்த ஞானஸ்நான அடையாளத்தை தொடர்ந்து அந்த வாழ்க்கை முழுவதும் அந்த செய்து கொண்ட பலியினாலான உடன்படிக்கையின்படி ஜீவிக்கிறது. அப்படின்னா அதன் மூலம் ஒவ்வொரு நாளும் தேவன் சித்தம் செய்யறதுல நம்மை பலியாக கொடுப்பது, நம்முடைய மாம்சீக உரிமைகள் கொடுத்து கொடுத்து குமாரனுடைய சாயலுக்குப்பாக வளர்ச்சி அடைந்து முதலாம் உயிர் தருதல்ல கர்த்தர் இயேசுவோடு கூட மகிமை அடையிறது. இதுதான் அந்த ஒரே ஞானஸ்நானம். இதுதான் நாமும் கர்த்தர் இயேசு கிட்ட இருந்து பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான காரியம். அவர் அடிச்சு விடுகளை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, அந்த அடிச்சு விடுகள் அவர் நமக்கு முன் வச்ச முதல் முன் மாதிரி என்னன்னா இந்த ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானமே நாம் எடுக்க வேண்டிய அந்த ஒரே ஞானஸ்நானம். சகோதர சகோதரிகள், இப்பதான் கேள்வி வரும் நம்ம இருந்துள்ள, இதுதான் அந்த ஒரே ஞானஸ்நானம்னா கண்டிப்பா கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறோம், ஞானஸ்நானம் ஒன்னு எடுத்திருக்கலாம், ரெண்டு எடுத்திருக்கலாம், மூணு எடுத்திருக்கலாம், எடுத்துக்கலாங்களா, மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, ஏழு எடுத்து ஒரு நான் பார்த்துருக்கேன், ஏழு ஞானஸ்நானம். இந்த சப்ஜெக்ட் எடுக்கும் போது அவருக்கு வந்துச்சு பாருங்க வேகம், பிரதர் அப்ப நான் எடுத்து ஏழு ஞானஸ்நானம் அமைதியா வெயிட் பண்ணுங்க சொல்லுங்க சரிங்களா. அப்ப கிறிஸ்தவர்களே ஒன்றுக்கு மேற்பட்டு அநேக ஞானஸ்தானங்கள் எடுத்திருக்கிறோம் சிலர். அப்ப நாம் எடுத்திருக்கிற அந்த ஞானஸ்தானங்களே எதை குறிக்குது? வேத வசனங்கள்ல அந்த ஒரே ஞானஸ்தானம் கர்த்தர் இயேசு நமக்கு முன்மாதிரியே செய்துட்டு நடத்திட்டு நிறைவேற்றிட்டு போயிருக்கிற அந்த ஜீவியம், அந்த ஜீவியத்திற்கான அடையாளம் என்று பார்த்து புரிஞ்சு கொண்ட போது, அப்போ நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிற பொழுது நாம் எடுத்த அந்த ஞானஸ்நானம் அல்லது ஞானஸ்நானங்கள் எந்த வகையில அங்க வரும், அது அந்த ஒரே ஞானஸ்நானமா இருக்க வாய்ப்பு இருக்குதா, இதுதான் கேள்வி. சகோதர சகோதரி கண்டிப்பா உங்களுடைய இருதயத்துல அங்க இருக்கலாம், கண்டிப்பா வரும். அப்போ நம்முடைய கடந்த நாட்கள்ல நாம் எடுத்துட்ட அந்த ஒன்னு அல்லது ஒண்ணுக்கு மேற்பட்ட ஞானஸ்நானம் இந்த வகையில வருதா, இந்த ஒரே ஞானஸ்நானத்துல அங்க வருதானா? சகோதர சகோதரிகளே என்ன சொல்லலாம், வருமா, வரக்கு வாய்ப்பு இருக்குதா? அப்படின்னா பாருங்க, அந்த ஒரே சரீரம் பற்றின ஞானம் இல்லை, ஒரே விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம் பற்றி அறியல, ஒரே கர்த்தர் அவருடைய ஒரே பிதா ஆகிய தேவன் இவங்களை பற்றி அறியல அப்படிங்கும் போது, அந்த நிலைமையில இருந்து எடுக்கிற அந்த ஞானஸ்நானம் கூட அந்த ஒரே ஞானஸ்நானமா இருக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் இல்லை, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்பதே நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அது மாத்திரமில்லை, இந்த ஒரே ஞானஸ்தானம் அது ஒரு ரகசியமான பலியினால் உண்டாகும் உடன்படிக்கைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்கனவே என்ன இல்ல வாய்ப்புகள் இல்ல. ஏற்றுக்கொள்றீங்களா, ஏற்றுக்கொள்றீங்களா? இது நம்ம ஒருவேளை நம்ம கடந்த நாட்கள் எடுத்த பேப்டிசம் வந்துட்டு பலியினாலான உடன்படிக்கை ஃபீல் பண்ணியிருந்தீங்களா எடுக்கும் போது, அல்லது எடுக்கும் பொழுது இந்த மாபெரும் சிந்தை கர்த்தர் இயேசுவோடைய இருதயத்துக்குள்ள இருந்த சிந்தை நம்ம வாழ்க்கையில இருந்துச்சா, அதோடைய சீரியஸ்னஸ், அப்பா உங்கள் சித்தத்துக்காக மாத்திரம் நான் ஜீவிக்க போறேன், அதுவே பிரதானம், அதுக்காக என்னை பலியின் ஜீவியத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறதோ நிற்கிறது இல்ல, என்னுடைய திராணிக்கு தகுந்த அளவுக்கு அந்த ஜீவியத்தை நான் ஏறெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதன்படியே ஜீவித்திருக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா சகோதர சகோதரிகளே, எப்படி எல்லா சத்தியங்களையுமே இந்த பெயர் சபை அமைப்பானது கலப்படம் செய்துட்டாங்களோ, அதே போல இந்த உண்மையான விசுவாசம், இந்த மெய்யான பலியின் ஜீவியம், இந்த விஷயங்களையுமே
கல சபை வந்துட்டு சில கலப்பு கலப்புகள் பண்ணி அங்க கெடுத்திருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். அந்த நிலைமையில அந்த அமைப்புக்குள்ள இருந்தவங்களா அந்த அமைப்பு கிட்ட நாம் எடுத்திருக்கிற அந்த உடன்படிக்கையே நிச்சயமா தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற அந்த ஒரே ஞானஸ்தானமா இருப்பதற்கு அங்க வாய்ப்புகள் இல்லை. இது ரொம்ப தாழ்மையா தான் நாம சொல்றோம். உங்களை வந்துட்டு குற்றப்படுத்துறதுக்கு இல்ல, ஆனா சிந்திக்கணும் ஏன் நாம இது சொல்றோம்னா பார்ப்போம். அந்த ஒரே ஞானஸ்தானம் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை வசனத்திலிருந்து நாம அங்க தெரிஞ்சிருக்கோம். அதுதான் ஒரே ஞானஸ்தானம். அந்த சிந்தையில வர்றது தான் ஒரே ஞானஸ்தானம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றது தான் அந்த ஒரே ஞானஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளும் போது அப்போ அது அல்லாத மற்ற எதுவுமே அது லெவலுக்கு நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் என்னதான் சொல்லலாம் தெரியுங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த ஞானஸ்தானம்லாம் அது ஞானஸ்நானம் இல்ல, அது என்னது வெறும் ஸ்நானம். தமிழ்ல ரொம்ப அருமையான வார்த்தைங்க ஞானஸ்தானம், இங்கிலீஷ்ல கூட இல்ல. என்ன வார்த்தை இது நீங்க சொல்லுங்க தமிழ்ல பேக்டிசத்துக்கு? ஞானஸ்நானம் சொல்லுங்க, பிரிச்சு சொல்லுங்க எனக்கு. எல்லாம் தமிழ் தானே, ஞானஸ்நானம்னா சொல்லுங்க. அப்படியே சொல்லாதீங்க. ஞானஸ்நானம்னா என்ன கருத்து வருதுன்னா அந்த ஞானத்துக்குள்ள என்ன ஆகணும், முழுகணும். எந்த ஞானத்துக்குள்ள முழுகணும், எந்த ஞானம்? இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் அவர்தானா? பிதா குமாரன் அவருடைய வல்லமை பரிசு தாவி தேவனுடைய தெய்வீக திட்டம், அந்த திட்டத்துக்குள்ள பெரிதான ரட்சிப்பு, அந்த ரட்சிப்புக்கான சுவிசேஷித வாய்ப்பு, அந்த வாய்ப்புல பாவிகளாகிய நாம் கர்த்தர் இயேசு மூலம் பலியின் ஜீவியம் பலியின் உடன்படிக்கை எல்லா ஞானம் வரணும். அந்த ஞானத்துக்குள்ள மூழ்கி எந்திரிக்கணும், அதுதான் ஞான ஸ்நானம். இல்ல தண்ணீர் தான் முங்கி எந்திரிச்சோம், அதனாலதான் சொல்றோம் அது ஸ்நானம். அது ஒரு முறை எடுத்தாலும் சரி, மூணு முறை எடுத்தாலும் சரி, நாலு முறை எடுத்தாலும் சரி, ஆனா மனசுல நம்பிக்கை இருந்துச்சு. பரிசுத்தமான சூழ்நிலையில நாம அது வரைக்கும் நம்பிக்கை இருந்த சபைகளை தான் எடுத்துக்கோம், அதை குறை சொல்ல. ஆனா என்னன்னா அந்த தீர்க்கமான அறிவின் படி நம்ம பார்க்கும் பொழுது தேவர் பார்வையில அவர் அங்கீகரிக்கிற அந்த ஒரே ஞான ஸ்நானம் இல்ல. ஏன்னா அந்த ஒரே ஞான ஸ்நானம் பார்க்கணும்னா கர்த்தரேசு வாழ்க்கையில போய் பார்க்கணும், அவர் முன் வச்சுட்ட முன்மாதிரி பார்க்கணும், அப்போ அவர் மனசுக்குள்ள இருந்த சிந்தை பார்க்கணும், தொடர்ந்து அவர் வாழ்க்கையில வெளிப்பட்ட கிரியைகள் ஜீவியம் பார்க்கணும், அதன்படி இருக்கணும். அந்த அளவுக்கு இல்லாட்டி பட் அதுதான் ஸ்டாண்டர்ட், அதுதான் ஞானஸ்நானம். அதான் தமிழ்ல ரொம்ப அருமையான வார்த்தை. நம்ம அழகாக இந்த கருத்தை வெளிப்படுத்தலாம், இங்கிலீஷ்ல கூட சொல்ல முடியாது பேப்டிசம், ஆனா தமிழ்ல அது ஞானத்துக்குள்ள முழுகி எந்திரிக்கணும். பாருங்க, ஆனா பெயர் சபையில என்ன ஞானஸ்நானம் கொடுக்கறாங்க? ரோம கத்தோலிக்க சபைகள் நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஞானஸ்நானம் என்பது அது எப்படி பாக்குறாங்க, இப்படி பாக்குறாங்களோ ஞானஸ்நானம் என்பது எதுக்கு பாக்குறாங்கன்னா சர்ச்ல மெம்பர்ஷிப்க்கு இல்லையா, இல்லைங்களா? பாருங்க, இப்ப உண்மையான ஞானஸ்நான சிந்தைக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? பெயர் சபையில ரோம கத்தோலிக்க திருச்சபைகள்ல ஞானஸ்நானம் மெம்பர்ஷிப்புக்கு அடிப்படையான ஒன்னா கருதப்படுது. இது ஒரே ஞானஸ்நானமா இருக்க வாய்ப்பு இருக்கா? மெம்பர்ஷிப்பா? எந்த சபையில? பூமியில் இருக்க கட்டடத்துல மெம்பர்ஷிப்க்கு ஞானஸ்நானமா? யார் போதிச்சா? எங்க இருக்குது இல்லைங்களா? ரொம்ப அது மாத்திரம் இல்ல, அப்படி ஞானஸ்நானம் கொடுக்கும்போது என்ன மாதிரி முறை கூட கடைபிடிக்கிறாங்க ரோமன் கத்தோலிக்ஸ்ல தெரியல. ஆனா தியரிட்டிக்கலா எனக்கு தெரியும், பிராக்டிக்கலா நான் பார்த்தது தெளிவு ஞானஸ்நானம் இல்லைங்களா? சரியா? யோவன் சாணங்கள் அப்படித்தான் செஞ்சிருப்பாரா? காட்டு குட்டி வாங்க இல்லைங்களா, கண்ட்ரியேஷன் கிட்ட தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சுட்டு போச்சுனா அதுக்குள்ள ஏதாவது இருக்குது அடையாளம் இருக்குதுங்களா? தெளிப்பு ஞானஸ்நானம் கரெக்டுங்களா? அடையாளம் ரொம்ப செக் பண்ணும். ஞானஸ்நானம் என்ன? பாவங்களுக்கு பழைய விஷயங்களுக்கு சுயசித்தத்துக்கு மறிச்சு அப்புறம் தேவசித்தத்துக்கு உயிர்ப்பிக்கணும், அதுதான் அர்த்தம்னா அந்த அர்த்தம் அடையாளத்தில் இருக்கணும். அது எங்கதான் இருக்குது? தண்ணிக்குள்ள முழுகி எந்திரிக்கிறது இல்ல. தண்ணியில நிக்கும் போது ஒரு மனுஷன் இடுப்பு வரைக்கும் தண்ணி, அதுக்கு மேல தண்ணி இல்ல. என்னன்னா அவர் பாதி உலகத்தில் தான் இருக்கிறாரு, உலகத்தில் தான் இன்னும் இருக்கிறாரு. இப்ப அந்த உலகத்துக்கு அவர் என்ன ஆகிறாரு? மறிக்கிறார். அப்புறம் தேவ சித்தம் செய்யறதுக்கு அங்க எந்திரிக்கிறார். அந்த பேப்டிசம் அந்த அடையாளம் பாருங்க, தண்ணிக்குள்ள உண்மையிலே எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? பேப்டிசம் பண்ணிடுறோம்னா நம்மளே கூட தான் பண்ணணும்னா டக்குன்னு எடுத்துடுறோம். ஆனா என்ன கேட்டா ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணணும். எங்க முழுகணும் இல்லைங்களா? முழுகணும் இல்ல, தண்ணி துணியெல்லாம் பாத்தீங்களா உள்ள முக்கிட்டா கூட உடனே எல்லா தண்ணியும் எல்லா துணியும் குடிச்சிடாது. கொஞ்சம் நேரம் தான் நியாயம் அடிப்போம்னா அப்படி ஜென் பண்ணி அப்படி ஒரு ரெண்டு செகண்ட் வச்சுட்டு அப்படி எடுக்கணும். இப்ப இந்த தண்ணிக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு இருக்கும்னு யாரும் சொல்லாதீங்க. ஜில்லுன்னு தான் இருக்கும், அதெல்லாம் தெரியும். சில சமயங்கள் அப்படித்தான் பதில் வருது. எப்படி இருக்கும் மூச்சு? இன்னும் மூச்சு இல்ல, அப்படியே சஃபகேட் ஆயிருக்கும். கஷ்டம், எப்படா வெளிய எடுப்பாரு இவரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஏன்னா அந்த கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா, தண்ணிக்குள்ளேயே அமுழ்த்தி வைக்கப்பட்டு மூச்சு திணறி எப்படா விடுதலையாவோங்கிற அந்த ஒரு உணர்வு. அது எது கிடையாது தெரியுங்களா? கான்சன்ட்ரேட்டட் வாழ்க்கையில் அந்த ஃபீலிங் இருக்கும். எப்படா உயிர் தெரிந்து கர்த்தர் இயேசு கூட போவோம், இந்த ஜீவியத்துல நம்மளால முடியல அந்த ஃபீலிங் வரும். தேவனுக்காக கர்த்தர் இயேசுவுக்காக ஜீவிக்கிற அந்த ஜீவியத்துல அந்த கஷ்டம் இருக்கும். நல்ல பேரு கெட்ட பேராயி சில சமயங்கள்ல நெருங்கினவங்க கூட நம்மை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நிறைய சுய உரிமைகளை நம்ம விட்டு கொடுக்கணும் தேவனுக்காக, கஷ்டம் இருக்கும். நம்ம சாதாரணமா வாழ்ற வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சுகபோகம் இருக்காது, நினைச்ச மாதிரி வாழ முடியாது. தேவன் சுத்தம் செஞ்சு கர்த்தர் இயேசுவின் சாயலுக்கு போகணும்னா இருக்குது ஒரே பாதை, ஜீவ பலியின் பாதை. அந்த அந்த பாதையில ஒவ்வொரு நாளும் பலியாகிட்டு போகணும்னா அந்த தண்ணிக்குள்ள இருக்கும்போது வர கஷ்டம் இருக்கு பாருங்க. அது என்ன பியூட்டிஃபுல் அடையாளம் பாருங்க. சோ இது எங்க வருது? தெளிக்கிறது இல்ல, தெளிக்கிறது தான் கஷ்டமே இல்ல. ஆனா ஒரு வகையில் அது கரெக்ட் தான். கிறிஸ்டியன் வாழ்க்கை கூட அப்படித்தான் இல்லைங்களா? சும்மா தெளிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், கஷ்டமே இல்ல. தெளிக்கிறது ஞான ஸ்நானம் ரொம்ப ராங் சிம்பிள். அப்புறம் வேற என்ன மாதிரி கொடுக்குறாங்க? குழந்தை ஞான ஸ்நானம். ஞானஸ்தானம்னா என்ன சொன்னா? ஞானத்துக்குள்ள குழந்தைக்கு ஏது ஞானம்? அதுக்கு ஞானமே இல்ல. அதுக்கு வந்துட்டு ஞானம் எப்பதான் சொல்லாம, ஒரு 14-15 வயசுல தான் அம்மா அப்பா இனிமேல் எனக்காக நீங்க திங்க் பண்ணாதீங்க, நானே எனக்கு திங்க் பண்ணிக்கிறேன் அந்த ஒரு சுயமா சிந்தனை செய்து செயல்படுத்தி ஒரு 14-15 வயசுல தான் வருது. அந்த ஞானத்துக்குள்ளேயே தன்னையே உணராம இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு எப்படி ஞானஸ்தானம்? ரொம்ப ராங். இதெல்லாம் வந்துட்டு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில அங்க பண்றாங்க. இப்படித்தான் நிறைய பேரு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். இந்த ஞானஸ்தானத்தை தான் இப்ப நாம என்ன கம்பேர் பண்றோம்னா, எபேசியர் 4:5 ஞானஸ்தானமா? இல்லவே இல்ல. இது சர்ச் மெம்பர்ஷிப்புக்காக கொடுக்கறது. இது இன்னொரு காரணம், மேரேஜுக்காக கூட. பர்சனலாவும் அனுபவம் இல்ல, கேள்வியும் படல, நீங்க தான் சொல்றீங்க. சோ மேரேஜுக்காக இந்த ஞான ஸ்நானம் பாத்தீங்களா? ஆமா, இருக்கு சில பர்பஸ்க்காக. அதே புரோட்டஸ்டன்ட் சபைகள் எடுத்தாலும் கூட அங்க வந்து வேற பார்வை இருக்குங்க ஞான ஸ்நானத்து. கிட்டத்தட்ட சில புரோட்டஸ்டன்ட் சபைகள்ல உதாரணத்துக்கு பேப்டிஸ்ட் சர்ச் எடுத்தீங்கன்னா அந்த அடையாளத்துல ரொம்ப கரெக்டா இருக்கும். அடையாளம் முழுது ஞான ஸ்நானம், தண்ணீர்ல நிக்க வச்சு கரெக்டா கொடுத்துறாங்க, அடையாளம் கரெக்டா இருக்கு அவங்க. ஆனா அவங்களுடைய நோக்கம் கூட பாத்தீங்கன்னா அது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அது சபையில ஒரு அங்கத்தினரா ஆகிறதுக்காக கருதுறாங்க. அவங்களும் ஒரு படி மேல போய் பாவங்களுக்காக மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையா பார்க்கப்படுது ஞானஸ்தானம். இதெல்லாம் தவறான பார்வை. ஞானஸ்தானம் எடுக்கிறேன் எதுக்குன்னா, என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுறது யாராவது சொன்னா சொல்லுங்க அது ஞானஸ்தானம் இல்ல. ஞானஸ்தானத்துக்கும் பாவம் மன்னிக்கிறதுக்கு சம்மந்தம் இல்ல. ஞானஸ்தானம் நம்மை தேவனுக்கிட்ட முழுமையாக அவர் சித்தம் செய்யறதுக்கு அவரிடம் ஒப்பு கொடுக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலையா இருக்கு இல்ல, அதுக்கு விசுவாசம் போதும். விசுவாசனால நீதிமானும் பிழைப்பான். பாருங்க, அப்போ சிலர் பாவ மன்னிப்பு பேருக்காக இது சில சபைகள் அங்க கொடுக்கறாங்க நம்ம பார்க்கிறோம். அப்புறம் சில பெண்டிகாஸ்டிய சபைகள்ல கிறிஸ்து கிட்ட நம்ம ஜீவனையும் அர்ப்பணிக்கிறோம்னு சொல்றோம். இதெல்லாம் பாருங்க, எல்லாம் தவறான கருத்துக்கள் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த மாதிரி தான் நிறைய பேர் அங்க ஞானஸ்தானம் பெயர் சபைகள் எடுக்கிறாங்க. அந்த ஏழு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க என்ன அர்த்தம் தெரியுங்களா? அது எதுக்குன்னு சொன்னோம், சர்ச்சு மெம்பர்ஷிப்புக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப ஏழு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க, அவர் எத்தனை சபைக்கு தாவிக்கிறாரு? அதுதான் உண்மை. இங்க இருந்தா செட் ஆகல பிரதர், அப்புறம் அங்க போலாம் நினைச்சேன், அங்க போனா முழுக்கு நாங்க முழுங்க எழுந்திரிச்சோம். இது 2வது ஞானஸ்தானம்.
அப்படியே மூணு சபை, நாலு சபை, அஞ்சு சபை, ஏழு சபை போயிருக்கிறேன். விட நான் ஏழு ஏழு ஞானஸ்தானன்னா நமக்குள்ள மனசுல கிளியரா வருது, ஓ இவர் ஏழு சபைக்கு போய் ஏழாவது சபையா நின்றுட்டு இப்ப நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, சோ பெயர் சபைகளை நம்ம பார்த்தோம்னா ஞானஸ்தானம் மெம்பர்ஷிப்புக்காக என்கிற நோக்கம் பிரதானமா காணப்படுது. அப்ப கொடுக்கப்படுகிற அந்த அடையாளம் அது கூட சரியான வகையில இல்லை. சில இடங்கள் அடையாளங்கள் சரியா இருந்தாலும் அதனுடைய ஆழமான தாற்பயம் அங்க பார்க்கறதுக்கு முடியாது சகோதர சகோதரிகளே. சோ இந்த மாதிரி சமயத்துல தான் இப்போ பாருங்க நமக்குள்ள வர அந்த கேள்வியை நம்ம அங்க கேட்கணும். சோ நாம் கடந்த நாட்களில் எடுத்திருக்கிற அந்த ஞான ஸ்நானம் வசனத்துல நாம பார்க்கிற அந்த ஒரே ஞான ஸ்நானமா இருக்குமா அப்படின்னா இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைதான் சகோதர சகோதரிகள். சோ அப்போ கண்டிப்பா அந்த ரகசியமான உடன்படிக்கை பற்றின அறிவு நாம் அறிஞ்சிருக்கணும், அந்த அதை பற்றின சத்தியத்தை நாம புரிஞ்சிருக்கணும். இதையெல்லாம் புரிஞ்சு நம்மை முழுவதுமா தேவன்கிட்ட அர்ப்பணிக்கணும். அதைய வெளிப்படுத்துற அந்த அடையாளம் தான் உண்மையான ஞான ஸ்நானம். ஆனா இதெல்லாமே இந்த அந்தி கிறிஸ்த அமைப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா கெடுத்துட்டாங்க. உங்களுக்கு வசனம் தெரியலீங்களா? அந்த பரலோக ராஜ்யம் மூன்று படி மாவுக்கு ஒப்பா இருக்குது, அதை ஒரு ஸ்திரீ எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, மூன்று படி மாவுல அந்த புளிப்பை சேர்த்து முழுவதும் புளிக்கும் படிக்கு செய்து விட்டார். யார் இந்த ஸ்திரீ? கல்லு சபை. எது அந்த மூன்று படி மாவு? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. தேவன் உண்மையான சபைக்கு கொடுத்த மகா பரிசுத்தமான விசுவாசம் கல்லு சபை கெடுத்துச்சு. தேவன் உண்மையான சபைக்கு கொடுத்த அந்த ஒரே நம்பிக்கை, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை, அந்த நம்பிக்கையும் கெடுத்து விட்டுச்சு. தேவனிடத்தில் இருக்க வேண்டிய உண்மையான அன்பு கூட இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு கிறிஸ்தவர்கள் மத்தியில. சோ அந்த வகையில இவ்விதமாக கெடுக்கப்பட்டுடுச்சு இந்த ஞான ஸ்நானத்தை பற்றின சத்தியம் கூட. அப்போ என்ன பண்ணலாம் இது? அப்ப நாங்க மறுபடியும் ஞான ஸ்நானம் எடுக்கணுமா? அந்த ஒரே ஞான ஸ்நானம் ஆமா இருக்கணும். அந்த அடையாளம் மறுபடியும் நாங்க செய்யணுமா? கண்டிப்பா செய்யணும். அப்புறம் அது மாத்திரம் பத்தாது. அது மாதிரி செஞ்சுட்டா ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்னு சொல்லக்கூடாது. அது அடையாளம் தான் அப்ப கூட நம்ம என்ன சொல்றோம், ஆனா அந்த அடையாளமே நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா செய்யணும். அது அடையாளம் தான். ரொம்ப முக்கியமான ஞானஸ்தானம் என்னன்னு பாக்குறோம் சொல்லுங்க. நீங்க உண்மையான அந்த கிறிஸ்தவ ஜீவியம், அந்த பலியின் ஜீவியம். அடையாளம் மாத்திரம் பார்க்க வேண்டாம், நிறைய பேர் அது பார்த்துருவாங்க. ஷே தப்பான பேப்டிசம் நம்ம எடுத்துட்டோம் பிரதர், நான் ரெடி இருக்கு. உண்மையான அடையாளம் செய்யறதுக்கு ஒப்பு கொடுப்பாங்க, அந்த அடையாளம் செஞ்சிருவாங்க. அப்புறம் ஆலயம் தானா போயிடுவாங்க. அப்புறம் இல்லாட்டி வாழ்க்கையில வந்துட்டு அந்த ஜீவியம் இருக்கிறத பத்தியே செஞ்சுக்காம இருப்பாங்க. அது தப்பு, அது செய்யக்கூடாது. உண்மையான ஞான ஸ்நானம் நம்முடைய அந்த பலியின் ஜீவியத்துல இருக்கு. அந்த பலியின் ஜீவியத்துல நம்ம செய்ய போகிற காரியங்களை தான் அடையாளமா அந்த உண்மையான அடையாளத்துல காண்பிக்கும். முதல்ல அந்த உண்மை ஜீவியமுக்கு மைண்ட் ரெடி ஆகிடும். அதை நிறைவேற்றுவதற்கு மனசு வந்துடணும். அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் மேல, கிறிஸ்து மேல நம்பிக்கை, விசுவாசம், வைராக்கியம் எல்லாம் வந்துடணும். அந்த வந்துட்டு பாத்தீங்களா மனசுக்குள்ள அந்த சிந்தைய வெளியரங்கமா மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறதுதான் என்ன செய்யணும். இப்போ அந்த உண்மையான அடையாளத்தை நாம் அங்க செய்யணும். ஆனா இந்த ரெண்டுமே உண்மையான ஒரு கிறிஸ்தவன் செய்யணும். அதுதான் அந்த உண்மையான ஒரே ஞான ஸ்நானம் சகோதர சகோதரிகள். சோ அப்போ இந்த ஞான ஸ்நானம் கண்டிப்பா அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒருத்தர் செய்யும் பொழுது தான் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு அங்க வருகிறார். சோ இவர் தான் சாதாரண விசுவாசியா இருந்துட்டு அந்த உடன்படிக்கைக்கு பின்பாக தேவனால் என்னன்னு அழைக்கப்படுறார்னா புதிய சிருஷ்டி, த நியூ கிரியேஷன். இது நாள் வரைக்கும் நம்ம பழைய மனுஷங்க. ஆனா இந்த சிந்தைக்குள்ள வந்து இந்த ஒரு பலியின் உடன்படிக்கை ஞானஸ்தானத்தின் மூலம் செய்யும் போதுதான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். அவங்களுக்கு பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாயிற்று. அப்படின்னா மாம்சத்துல தான் இருக்கிறோம், உலகத்துக்கு மத்தியில தான் இருக்கிறோம், உலகத்தின் ஜனங்களோடு தான் வேலை செய்யறோம், அவங்கள போலவே தான் வாழ்க்கை நடத்துறோம், அவங்கள போலவே பிரயாசங்கள் எடுக்கிறோம், மூணு வேளை டிஃபன் சாப்பிடுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா சிந்தையில பிரதானமா என்ன இருக்குன்னா தேவனுடைய சித்தம் செய்யணும். அவருடைய குமாரனுடைய சாயல் கொப்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாளுக்கு நாள் பாவத்தை வெறுத்து நீதியை நேசிச்சு பலியினால அந்த புது சாயலுக்கு முன்னேறி செல்லணும். அப்படி போகும்பொழுதுதான் நம்முடைய மரணத்துல அதற்கு பின்பான அந்த உயிர் தெழுதல்ல கர்த்தர் இயேசுவோடு கூட பரலோக ரட்சிப்பை நாமோ சுதந்தரிச்சு கொள்வோம். இந்த சிந்தை தான் நமக்கு அங்க வரணும் சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ இதுதான் உண்மையான ஞான ஸ்நானம். அந்த உண்மையான ஞான ஸ்நானம் பெயர் சபைகள்ல கொடுப்பதற்கோ எடுப்பதற்கோ வாய்ப்புகள் இல்ல. காரணம், சத்தியம் குழம்பி போய் உள்ள நிலைமையில இருக்குது, நோக்கங்கள் திசை திருப்பா பட்டிருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்துல இதுவரைக்கும் நாம் எடுத்த ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் அல்ல. அதே சமயத்துல மீண்டும் இந்த உண்மையான ஞானஸ்தானம் எடுக்கணுமா? கண்டிப்பா எடுக்கணும். ஆனா அது கூட வெறுமனே அந்த அடையாளம் செய்யறதுனால மாத்திரம் இல்ல, அந்த ஜீவியம் கூட நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். இதெல்லாம் உணர்ந்து தான் இந்த உண்மையான ஞானஸ்தானம் கண்டிப்பா இருக்கும். கிறிஸ்தவர் அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வரக்கூடிய அந்த சபை வாய்ப்புக்கான ஜனங்கள் அதை செய்வாங்க. அந்த நிலைமையில அவங்க மரணம் புரிந்து உண்மையா இருக்கும் போதுதான் அவங்க அங்க பிதாவினுடைய குமாரனுடைய சரீர அங்கங்களாக அங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாங்க சகோதர சகோதரிகள். இந்த விஷயம் சொல்லிட்டாலும் கூட அநேகருக்கு சில கேள்விகள் வரலாம். அந்த உண்மையான ஞானஸ்தானம் பதர் ஒரு மணி நேரம் இவ்வளவு சீரியஸா பேசிருக்கிறீங்களே, இது நாமெல்லாம் எடுக்க முடியுமா? யாருக்காவது கேள்வி வருதுங்களா? மைண்ட்குள்ள எனக்கு கேட்குது, காது வரையோ இது வரைக்கும் வந்து கேட்குது, ரெண்டு மூணு பேருடைய குரல் வருது. இந்த ஞானஸ்தானம் நாங்கெல்லாம் எடுக்க முடியுமா பதர்? இல்லாட்டி கர்த்தர் ஏசி எடுத்துட்டா, அவர் நிறைவேற்றிட்டார், அவர் ஏசு, அவர் தேவனுடைய குமாரன், நான் முடியுமா? என்னால முடியுமா? நான் இருக்க முடியுமா? இப்படி சிலருக்கு கேள்விகள் இருக்கலாம். ஒருவேளை அந்த கேள்வி வந்துச்சுன்னா ஒரு உண்மையை சொல்றோம், யார் மனசுக்குள்ள வந்துச்சோ நீங்க மாத்திரம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த கேள்வி யார் கொடுக்குற கேள்வி தெரியுங்களா? உங்களுக்குள்ள வர கேள்வி இல்லை. ஆமா, அந்த விதை விதைச்சது யாருன்னா சாத்தான். ஏன் தெரியுங்களா? சாத்தான் எப்பொழுதுமே யாருக்கு விரோதமா தான் பேசுவார். தேவனுக்கு விரோதமா தான். தேவன் என்ன சொல்லிட்டார் கர்த்தர் மூலம்? நான் பெறுகிற ஸ்நானத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும் சொன்னார் இயேசு கிறிஸ்து? செய்ய முடியும் சொன்னார். வசன வாசிங்க மறுபடியும், மார்க் 10:39. பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன கேரண்டி கொடுக்கிறான்னா, நான் என்ன ஞான ஸ்நானம் அடையாளத்துல எடுத்தனோ நீங்களும் எடுக்கலாம். நான் எப்படி அந்த ஞான ஸ்நானத்தை 3.5 வருஷம் என்னுடைய ஜீவித்துல நிறைவேற்றணும், நீங்களும் செய்யலாம். யாருடைய அத்தாரிட்டி இருக்குது பார்க்கிறோம்? சரீரத்துக்கு தலையினுடைய அத்தாரிட்டி இருக்குது. கர்த்தர் இயேசு சொல்றார், என்னுடைய சீஷர்களா நீங்களும் கூட நான் நடந்த பாதையிலே பிரவேசிச்சு நடந்து ஜெயம் கொண்டவர்களால் கிரீடம் வாங்கலாம். இது கிறிஸ்து சொல்ற வார்த்தை. இப்ப பாருங்க, ஒரு வேளை டவுட் வந்துச்சுன்னா, ஆக்சுவலா அது கிறிஸ்து கொடுக்கறது இல்ல, தேவன் கொடுக்கறது இல்ல, இது சாத்தான் கொடுக்கறது. அவர் தான் நம்ம சொன்ன பார்த்தீங்களா, ஏசு கிறிஸ்து ஞான சடுக்கிறேன்னு வந்த உடனே யோவான் ஸ்நானகன் மூலமா என்ன வருது? ஐயோ நீங்க இருக்க வேண்டாம். அதே மாதிரி நமக்கு நம்மளே நிறைய சமயங்கள் இடரலா இருக்கும், அல்லது மற்றவர்கள் மூலம் கூட நமக்கு இடரல்களே அங்க வரும். என்ன பண்ணலாம்? விட்டுலாங்களா? இப்ப நீங்க எதுவும் பதில் சொல்ல மாட்டீங்க, ரொம்ப சீரியஸான கட்டத்துல இருக்கிறீங்க. ஆனா நாங்க சிந்திக்கிறதுக்கு மாத்திரம் உங்களுக்கு கேள்வி அங்க போறேன். ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளை, தேவன் நம்ம பட்சத்துல இருக்கிறார். யார் வந்து நிக்க முடியும் எதிரில? வேண்ட வேண்ட. ஆனா அந்த தெளிவு உங்களுக்குள்ள இருக்கணும். தேவனுடைய ஆவியில அந்த சத்தியம் நீங்க சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போ கர்த்தர் இயேசுவே நமக்கு அந்த உத்தரவாதம் கொடுக்கும் பொழுது, அவரை போன்ற ஒரு பலியின் ஜீவித்துக்குள்ள அந்த உடன்படிக்கையின் மூலம் நம்ம பிரவேசிக்கலாம் என்று சொல்லும் பொழுது, தேவையில்லாத அந்த சந்தேகங்கள் அந்த குழப்பங்களே அங்க வேண்டாம். இன்னும் சிலருக்கு வேற மாதிரி என்ன வரும்னா, பிரதர் நீங்க தான் பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது, நான் ரொம்ப பாதி பிரதர், எனக்கு அந்த கெட்ட பழக்கம் இருக்கு, நான் இந்த மாதிரி பிசினஸ் பண்றேன், என் தொழில் சரியில்லை, நான் கொஞ்சம் புத்தியெல்லாம் ஒரு மாதிரியான ஆளு, நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப வேணாம் பிரதர், நான் என்ன பண்றேன், கொஞ்சம் பரிசுத்தம் ஆயிட்டு அப்புறம் என்ன பண்றது, நான் பேப்டிசம்
ஒருவேளை இப்படி கூட நிறைய பேர் சொல்லுவோம், அது பார்க்கறதுக்கு ரொம்ப நியாயமா இருக்குது இல்லைங்களா. அவரே ஃபீல் பண்றார், நான் ரொம்ப பாவி, ரொம்ப அசுத்தம், ரொம்ப மீறுதல், கெட்ட பிசினஸ், கெட்ட பழக்கம், கெட்ட பேச்சு, நான் போய் பரிசுத்தவான்கள் செய்யற ஒரு அந்த பலியினால் உடன்படிக்கை நான் செய்ய முடியாது. நான் வரும், ஒன்று பண்றேன், கொஞ்சம் நல்லா திருந்திட்டு அப்புறம் வரும். இப்போ நான் பாவின்னு சொல்ற அந்த சகோதர சகோதரி கிட்ட நாம் என்ன சொல்றேன்னா, உங்களை நாங்க என்ன நீதிமான் சொல்லுவோம் இல்லைங்க, இல்ல நம்மள எல்லாம் தேவன் என்ன நீதிமான் பாக்குற, நம்ம எல்லாம் யார்தான் சொன்னாலும் சொல்லாட்டியும் பெரிய பாவிகள் தான், யார் இல்லைன்னு சொன்னா. இப்ப போய் மறுபடியும் புதர் நான் பாவி, யார் அவனை நீதிமான் சொன்னா. சகோதர சகோதரிகளை இது கூட வஞ்சனையான சிந்தனை தான். நாம் எல்லாருமே பாவிகள்ங்கிறது தேவனுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க, மண்ணுக்கு மண்ணு, குளுதிக்கு குளுதி. நாம தேவனுக்கு நல்லா தெரியும், அவ்வளவுதான். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூப்பிடுறாரு, வாங்க 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 வாங்க, என்னுடைய குமாரன் சாயலுக்கு வாங்க, நீங்க வாங்க வந்து பலியின் ஜீவியம் உடன்படிக்கை செஞ்சு என்னுடைய பலத்தினால நிறைவேற்றி என் குமாரன் பெற்றுக்கொண்ட மகிமை பெற்றுக்கொள்ளுங்க. அவ்வளவு இறக்கத்துல நம்முடைய சுபாவம் எல்லாம் தெரிஞ்சு ரொம்ப மோசமான போவோம். நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க செய்வீங்கிறது யாரு தெரியும், தேவனுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். அவரு பக்க ரெக்கார்ட் வச்சிருக்கிறார். அவருக்கிட்ட நம்ம ஒண்ணு புதுசா போய் அப்ப நான் பாவி, நான் கொஞ்சம் சரியாயிட்டே வந்து ஒப்பு கொடுக்கிறேன், சிரிப்பா என்ன மகனே என்ன மகளே, நான் எவ்வளவு இறப்பா கிருபை வச்சு உன்னை கூப்பிடுறேன், புரிஞ்சுக்காம பேசுறேன், அப்படித்தான் தேவன் சொல்றேன். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வஞ்சரிக்கான சிந்தனைகள். ஒருவேளை அந்த ஒரே ஞான ஸ்நானத்துக்கு நம்ம மனது பக்குவப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி இடையில இதெல்லாம் என்னன்னா என்ன தெரியல, இந்த மாதிரி வந்துச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, பக்கத்துல சாத்தான் எங்கேயோ சுத்திட்டு இருக்கிறார், அவருடைய வாடகா இதெல்லாம், இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் வந்துச்சுன்னா அவருடைய ஸ்மெல்லுன்னு நினைச்சுக்கோங்க, எங்கேயோ சுத்தின்னு இருக்கிறார். அவ்வளவுதான், அப்படியே நம்ம மைண்டுக்குள்ள ஈவில் தாட் இன்ஜெக்ட் பண்றது. அதெல்லாம் வரக்கூடாது, தேவனுடைய மிகப்பெரிய அன்புக்கு முன்னால, கிருபைக்கு முன்னால, இரக்கத்துக்கு முன்பாக. சோ கர்த்தர் இயேசுனுடைய அன்பு இருக்கிறதுக்கு முன்பாக இதெல்லாமே அங்க தேவை இல்லை சகோதர சகோதரிகளே. அப்போ இதெல்லாம் நாம ஒரு நியாயமான காரணமா தோணும், இந்த ஒரே ஞான ஸ்நானம் உடன்படிக்கைக்குள்ள வருவதற்கே படியெல்லாம் வஞ்சனை. ஆனா நாம் எல்லோரும் பாவிகள், ஆனா நம்ம பாவிகளா இருக்கும் பொழுதுதான் நமக்காக தம்முடைய குமாரனை தேவன் பலியாக தந்தார். அவர் மூலம், அவர் ரத்தத்தின் மூலம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நிலைமையில விசுவாசிகளா இருக்கிறோம். இப்ப தேவன் சொல்றார், பலியினால் என்னோடு உடன்படிக்கை செஞ்சு பரிசுத்தவான்கள் ஆகுங்க. இந்த இன்விடேஷன் நம்ம ஏற்றுக்கணும் தேவன் கிட்ட. இதுதான் இந்த சுவிசேஷ யுகத்தின் மாபெரும் சாத்தியம் சகோதர சகோதரிகள். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், இந்த சுவிசேஷ யுகத்து கிறிஸ்தவர்கள், அல்லது இந்த கிறிஸ்தவ யுகத்து கிறிஸ்தவர்கள். அப்போ இந்த பேப்டிசம் நாம பார்க்கும் போது பெயர் சபைகள்ல ஒரு தவறான கோட்பாடுகளின் அடிப்படையில, தவறான காரணங்களுக்காக, தவறான எதிர்பார்ப்புகளுக்காக செய்யப்படுது. அவை உண்மையான அந்த ஒரே ஞான ஸ்நானம் அல்ல. மாறாக வேதத்துல போய் பார்க்கும் பொழுது அந்த ஒரே ஞான ஸ்நானம் முதோ புதோ சக்தியா, அந்த இடுக்கமான வாசலுக்குள்ள முதோ பிரவேசிச்ச நம்முடைய தலை கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். யோர்தான் நதியில யோவான் ஸ்நானகன் கிட்ட சிந்தையில தன்னை முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணிச்சு அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை ஜீவிப்பதற்கு முடிவெடுத்து அந்த முடிவை அடையாளமாகிய ஞானஸ்நானத்தின் மூலம் வெளிப்படுத்தி தொடர்ந்து அந்த ஜீவியத்துல அந்த உடன்படிக்கை அவர் நிறைவேற்றி வெற்றி சிறந்தான். அதே ஞானஸ்நானம் தான் இப்போ நாம கூட செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பா நாமும் கூட எல்லோரும் நம்முடைய கடந்த நாட்களின் பாதைகளை சீர்தூக்கி பார்த்து குறைவுகள் காணப்படும் பட்சத்துல இந்த ஒரு உண்மையான ஒரே ஞான ஸ்நானம் நாம் இருக்க வேண்டியது அவசியம். இவ்விதமாக அழைக்கப்பட்டவர் அநேகரிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன ஆகிறாங்க, சீலர் ஆகிறாங்க. இந்த விஷயத்துல வஞ்சகமான சிந்தைகள் கருத்துகள் மனுஷங்க மூலமாவோ சுயமாவோ வந்துட்டால் செவி சாய்காதீங்க. இது சாத்தானுடைய வஞ்சனை. தேவன் அழைச்சிருக்கிறார், வசனம் வாசிக்கிறோம், அழைத்தவர் உண்மையுள்ளவராய்
அங்க இருக்கிறார். தேவன் தானே பொறுமையோடு கேட்டார், உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். அடுத்த வாரம் நாம ராபோஜனம் என்ற தலைப்புல தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம்.